ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்போ இதில் வந்து பூத விவேகம் அப்படிங்கிற பகுதி பார்த்துட்டு இருக்கோம். அதில் கடந்த வகுப்புகளில் 43 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம். அந்த 43வது ஸ்லோகம் என்ன சொன்னது அப்படின்னு பார்த்தா, சத்திடமிருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சக்திக்கு பெயர் வந்து மாயா சக்தி. அந்த மாயா சக்தி வந்து சத்திடமிருந்து பிரிக்கவே முடியாத ஒன்று. அதை பிரித்து பார்க்கக்கூடாது. அதை பிரித்து பார்ப்பது அஞ்ஞானம். ஏன்னா அது பிரம்மத்தின் சக்தி, அந்த சத்தின் சக்தி என்பதை புரிந்து கொண்டோம். அப்போ அந்த சக்தி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அது ஒரு மனோசக்தியா இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணியிருக்கு. இப்போ நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த சக்தி வந்து ஏதோ இயற்கையை படைச்சி பயங்கரமான விவகாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னா, அப்படியெல்லாம் இல்லவே இல்லைங்கிறத நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் சொல்றாங்க. இப்போ நாம் வந்து பிரம்மத்தின் சக்தி அப்படின்ன உடனே நம்ம மைண்ட் செட் வந்து எப்படி போகும் அப்படின்னா, ஏதோ பிரம்மத்துக்கிட்ட பயங்கரமான ஒரு சக்தி வெளிப்பட்டு அது மிகப்பெரிய ஒரு கேலக்சியை உண்டு பண்ணி, அந்த கேலக்சிக்குள்ளிருந்து சூரியன் வந்து சூரியன்லேருந்து பல கோள்கள் உருவாகி அதில் பூமி இத்தனை ஜீவராசிகள் எல்லாம் படைக்கப்பட்டு இப்படி பிரம்மாண்டமான ஒரு இயக்கம் இருக்கு. அப்போ இதுதான் அந்த பிரம்மத்தின் சக்தியா அப்படின்னு கேட்டால், இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் வந்து உண்மை இல்லை, இது வந்து ஒரு கனவு தான், இது வந்து மனம்தான் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட உலக உண்டு பண்ணி இப்படி மயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்முடைய ரிஷிகள் சொல்கிறத நம்முடைய மனசு ஏற்றுக்கிறதே கிடையாது. அதனாலேயே நிறைய பேர் அத்வைதத்துக்குள்ளே வருவதும் கிடையாது. ஆனால் உண்மை இதுதான் அப்படிங்கிறத நம்ம உணர்வதற்கான ஒரு ஊடகம் இந்த உடம்பு மனசு அப்படிங்கிறத பல வழிகளில் நிரூபணம் செய்கிறாங்க நம்முடைய ரிஷிகள். அப்போ இந்த பரிமாணத்தை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா இப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம சொல்லும்போது எல்லாராலையும் ஏற்றுக்க முடியாது. என்னங்க வளர்கிட்டு இருக்கீங்க, உலகம் வந்து நேரில் அனுபவம் ஆகிட்டு இருக்கு, நெருப்பை தொட்டா சுடுது, தண்ணியை தொட்டா சில்லுன்னு இருக்கு, இந்த அனுபவங்கள்லாம் எனக்கு ஏற்பட்டுகிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் என்னன்னா, இது ஒரு மாயே தோற்றம் மாத்திரமே, சம்பந்தமே இல்லாமல் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் நம்ம இடத்துல இந்த அத்வைதிகளை பார்த்து திருப்பி கேட்கறதையும் நம்ம பார்க்குறோம். அப்படித்தானே பூர்வ பட்சிகளும் கேட்டாங்க, பல கேள்விகள் கேட்டாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நாமளும் விசாரணை பண்ணி பார்த்தா ஒரு சமயம் அவங்க சொல்றது நியாயமாக தானே இருக்கும். ஏன்னா நம்ம அனுபவத்துக்கு வர்ற உலகத்தை உலகமே இல்லைன்னு சொன்னா எப்படிங்க, அது நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னா நிறைய பேருக்கு உண்டான கேள்விகளாகவும் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. அதுக்கு நம்ம பல விளக்கங்கள் கொடுத்துருக்குறோம். எப்படி கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, கயிற்றின் மீது பாம்பு, சிப்பியின் மீது வெள்ளி, இது எல்லாம் எப்படி ஏறி உக்காந்துக்குதோ அது மாதிரி நம்ம மனசு மேலே இந்த உலகம் ஏறி உக்காந்துட்டு இருக்குங்கிறத கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா நமக்கு வந்து அந்த உயிரற்ற அந்த கயிறு வந்து உயிருள்ள பாம்பு மாதிரியே தெரிகிறதுனால தான் பயம் வந்துடுது. அதாவது ஒரு சாலையில் நடந்து போயிட்டு இருக்கும்போது இரவு நேரத்தில் மங்கிய வெளிச்சத்தில் ஒரு கயிறு சுருண்டி கிடக்கிறத பார்த்து ஒருத்தன் பாம்புன்னு பதறான்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. இதுதானே நம்முடைய அத்வைத வேதாந்தத்தினுடைய முக்கிய விஷயம். அப்போ அந்த பாம்பை பார்த்துட்டு பாம்பு பாம்புன்னு பதறான், அந்த பாம்பு வந்து எங்கள் பக்கத்தில் போனால் நம்மளை போட்டுருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு போகாமல் இருக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற அவனுடைய அறியாமையை போக்குறதுக்கு அந்த இடத்துல என்ன தேவைப்பட்டது, ஒரு டார்ச் வெளிச்சம் வேண்டியிருந்தது. இந்த காலத்தில் அந்த காலத்தில் வேணா ஒரு தீவட்டி அல்லது ஒரு தீப்பெட்டியை வச்சு நெருப்பு காட்டி அந்த இடத்துல என்ன இருக்குன்னு வேணா பார்த்துருக்கலாம். அப்படி தான் வெளிச்சத்தில் பார்த்தா அது வெறும் கயிறு தான். அப்போ வெறும் கயிறை பார்த்து பாம்புன்னு பதறிட்டு இருக்கிற மனசு வந்து எவ்வளவு தத்ரூபமாக உண்மையாக அந்த கயிறை பார்த்து பயந்துக்கிட்டு போகவே இல்லை. ஆனா உண்மையிலேயே அங்க கிடந்தது என்ன, ஒரு ஜடப்பொருள், சாதாரண கயிறு. அந்த கயிறை பார்த்து பாம்பு பாம்புன்னு பதற அளவுக்கு மனசு வந்து அவ்வளவு தீவிரமா இருக்கு. எது வரைக்கும், அந்த வெளிச்சம் வர்ற வரைக்கும். அது மாதிரி சொல்றாங்க ரிஷிகள், ஞானம் வர்ற வரைக்கும் உனக்கு இந்த உலகம் உண்மையாதான்ப்பா தெரியும், உனக்கு அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் உண்மையாதான்ப்பா தெரியும். ஆனா எப்ப நீ இந்த மாதிரி அத்வைத ஞானத்துக்குள்ள, இந்த அத்தியாத்ம ஞான பாடங்களுக்குள்ள வந்து ரிஷிகளினுடைய உண்மை தத்துவத்தை உள்வாங்கி மகாவாக்கிய உபதேசங்களை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு உயர் பரிமாண அறிவு நிலையை எந்த மனிதன் எட்டுகிறானோ அவனுக்கு மட்டும்தான் இங்க வந்து இந்த மாதிரி சாஸ்திரங்கள் உள்ள போய் வேலை செய்யும். மற்றவர்களுக்கெல்லாம் இந்த சாஸ்திரங்களை கேட்டால் குதர்க்கமாகவும் நையாண்டியும் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயத்தை போய் எப்படிங்க உலகம் உண்மையா கண்ணு முன்னாடி அனுபவம் ஆகிக்கிட்டு இருக்கிறத போய் இல்லை இல்லைன்னு சொல்றீங்களேன்ட்டு தான் கேள்வி கேட்பாங்க. அந்த பாம்பை கூட அவன் பாம்பு பாம்புன்னு பதறிக்கிட்டு இருக்கிறவன் தானே போகாம இருந்தான். ஆனா அதை வந்து இன்னொருத்தர் வந்து டார்ச் லைட் போட்டு அது கயிறுன்னு நிரூபணம் பண்ண பிறகுதானே அவனுக்கு பயம் போச்சு. அது வரைக்கும் அந்த கயிறு மேலேயே பயம் அவனுக்கு. அது மாதிரி இங்கேயும் இந்த அஜ்ஞானிகளுக்கு இந்த உலகம் உண்மை போல தெரியும், ஆனா விசாரணை பண்ணி விவேகத்தால விழித்து கொண்டா இது ஒரு மாய தோற்றம் அப்படிங்கிறது புரியும் அப்படிங்கிறது தான் இந்த சாஸ்திரத்தினுடைய சாரம், அத்வைத வேதாந்தத்தினுடைய மிக உயரிய சாரம்ங்க. அப்ப இதை புரிஞ்சுக்கணும் இல்லையா, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு பக்குவம் தேவைப்படுது, பரிமாணம் தேவைப்படுது. மனிதனா வந்த எல்லாராலையும் இதை புரிஞ்சிக்க முடியாது, பகுத்தறிவு வேலை செய்யணும். அந்த பகுத்தறிவை வந்து பயன்படுத்த தெரியணும். ஏன்னா ஆறாம் அறிவு பரிமாணத்துக்குள்ள மனிதன் வந்து விட்டான் அப்படின்னு சொல்றதுனால எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி புத்திசாலியா இருக்கிறாங்களான்னா இல்லை இல்லையா, நம்ம நடைமுறையில பாக்குறோம். ஆனா எல்லோரும் மனிதர்கள் தான், எல்லோரும் ஆறு அறிவு படைத்தவர்கள் தான். ஆனா ஏன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் மாறுபட்டிருக்கிறான் அப்படின்னு பார்த்தா அந்த மாற்றம் எதனிடத்தில் இருக்கிறது, அவரவர்கள் ஏற்றி வைத்து கொண்ட எண்ணத்தின் அடிப்படையில் இருக்கிறது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்மள மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை, நம்மள மாதிரி எழுத்து வீட்டுக்காரங்க இல்லை அப்படின்னா என்ன காரணம், அவங்கவங்க மனப்பான்மைப்படி அவங்க வாழ்றாங்க. அவங்கள மாதிரி நாம் மாற முடியாது, நம்மள மாதிரி அவங்க மாற மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதாவது சூழ்நிலை தானே, அவங்க வளர்ப்பு வாழ்க்கை முறை இது மாதிரி எத்தனையோ விஷயங்களை நம்ம பின்னாடி பேக்ரவுண்டில் பார்க்கணும். அப்போ இது மாதிரி மனிதர்களுடைய மனோபாவத்தை பொறுத்து அவரவர்கள் வாழ்க்கை இருப்பது போல இங்கு அவரவர்கள் மனம் சார்ந்த உலகமும் இவ்வாறு தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த உலகம் என்பது தோற்றம் மாத்திரமே அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை அத்வைத வேதாந்தம் ஆணித்தரமா நமக்கு அறிவுறுத்துறது தான் இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம். அப்ப இதை நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம். 43ல மாயாவை பத்தி ரொம்ப தெளிவா வித்யாரண்யர் பேசினாரு, அதற்கான விளக்கங்கள் கொடுத்தாரு. அந்த மாயை வந்து பிரம்மத்தினுடைய அதிஷ்டானத்தில் இருக்கு, அது வெளிப்படும், தோற்றமா இருக்கும், அப்புறம் மறைஞ்சி போயிடும். ஆனா உண்மையானா இல்லை, ஒரு திரைப்படம் மாதிரி வந்து வந்து போகும். அது மாதிரி இங்க தோன்றி மறையக்கூடிய இந்த உலகமே அப்படித்தான் இருக்கு, ஒரு திரைப்படம் போல அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது எல்லாருக்கும் புரிஞ்சிடாது. அந்த பக்குவப்பட்ட மனசுக்கு மட்டும்தான் உலகம் வந்து ஒரு தோற்றம் மாத்திரமே அப்படின்னு புரியும். அப்ப அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஹையர் ஃப்ரீக்குவென்சிக்குள்ள வரணும் அப்படிங்கிறது அவங்கவுங்க மனசும் உடம்பும் வச்சிருக்கிற கண்டிஷனை பொறுத்து தாங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஏன்னா இங்க வந்து அத்வைத ஞானம் வந்து எளிதாக கை கூடுற விஷயம் கிடையாது. இது வந்து படித்தாலும் 10 நிமிஷம் கூட கேட்க முடியாது ஒவ்வொருத்தரால. பயங்கரமான வாழ்க்கை சூழ்நிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க, வெளி உலகத்தை உண்மை என்று ஓடிக்கொண்டிருக்கிறவங்க கிட்ட போய் இந்த மாதிரி ஞான விஷயத்தை நம்ம பேசணும் அப்படின்னா 10 நிமிஷம் கூட அவங்களால கேட்க முடியாது. ஏன்னா அவங்க மனசு அதுக்கு இடம் கொடுக்காது. அப்போ பொறுமையா இந்த விஷயங்களை கேட்டு புரிந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு பக்குவம் இருக்கணும், அப்படிப்பட்ட பக்குவப்பட்டவங்க தான் இந்த பாதையில பயணம் பண்ணி வந்த வேலையை முடிக்கிறாங்க. அது கோடியில் ஒருவன் என்பதாகவே பகவத்கீதையும் சொல்லுது என்று நம்ம பல வழிகளில் சாஸ்திரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த அடிப்படையில் இப்போ இன்றைக்கு 44வது ஸ்லோகத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தோம்னா அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். சூன்யத்வம் இது சேத் சூன்யம் மாயா காரியம் இதீரித்தம் ந சூன்யம் நாபி சத் யாத்ருப் தாத்ருப் தத்துவ மிகேசியத்தம். இந்த இடம் 44ல என்ன சொல்றாருன்னா சூன்யம் என்று சொல்லப்படுவது மாயையின் விளைவு என்பதாக இருந்தால் அது முழுமையான இல்லாமை இல்லை, அதே நேரத்தில் சத்து போல நேரடியாக உண்மை என்றும் சொல்லிவிட முடியாது. அவ எப்படி இருக்கு, இது போலவும் இல்லை அது போலவும் இல்லை என்ற அனிர்வச்சனீய தத்துவம் என்பதாக இந்த இடத்துல புரிய வைக்கிறார் இந்த 44வது ஸ்லோகத்தில். அதாவது நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் வந்து அனிர்வச்சனீயம் அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தும். அந்த அனிர்வச்சனீயம்னா என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே வேதாந்தம் படித்தப்ப பார்த்தோம். அதாவது அனிர்வச்சனீயம்னா அதை விளக்கவே முடியாது. ஏன் விளக்கவே முடியாது அப்படின்னா அது எப்போ தோன்றியது, எப்பொழுது அது அழிந்து போகும், யாருக்குமே தெரியாது இல்லையா. அதாவது ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு A to Z தெரிஞ்சால்தான் நம்ம விளக்கம் கொடுக்க முடியும். நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னா அந்த விஷயத்தை பத்தி நமக்கு A to Z தெரிஞ்சிருந்தா இது இது இப்படிங்க, இது இப்படி வேலை செய்யும், இந்த மாதிரி இதனுடைய லைஃப் இப்படி எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனா நமக்கு இந்த விஷயம் அப்படி எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக இருப்பதனால இது யாராலும் விளக்க முடியாது. எப்பொழுது தோன்றியது, எப்பொழுது மறையும், என்ன, இதை பற்றி யாருக்குமே தெரியாது. ஆகவே இதை வந்து அனிர்வச்சனியம் என்று சாஸ்திரம் அழைக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அதைதான் எங்க வித்யாரண்யர் சொல்றார். அப்ப சூன்யம் என்று பேசப்படுகின்ற ஒரு நிலை இருக்கிறது இல்லையா, அது மாயையின் விளைவாக தோன்றுகிறது என்றால் அது வந்து முழுமையான இல்லாமை என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே சமயம் அதை சத்து போல நிரந்தர உண்மை என்றும் சொல்லிவிட முடியாது. அதனால் இங்கே வேதாந்தம் ஒரு நுண்ணிய நிலையை நமக்கு ஏற்றுக்கொண்டு அதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்று பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தா, அது சூன்யமும் அல்ல சத்தும் அல்ல, அதாவது வாக்கால் வரையறுக்க முடியாத அனிர்வச்சனீய தத்துவம் என்பதாக இங்கு புரிய வைக்கிறார். அனிர்வச்சனீயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி பார்க்கணும், இந்த பிரபஞ்ச படைப்பை வந்து வார்த்தைகளால் யாராலும் விளக்கவே முடியாது. அப்ப இதை வந்து அனிர்வச்சனீயம் என்று சாஸ்திரம் சொல்வதாக இங்க சொல்றாங்க. ஏன்னா அது வார்த்தைகளால விளக்கிட முடியுமா, அது இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது என்று சொல்லிட முடியுமா, அது எப்பொழுது தோன்றியது எப்பொழுது மறையப் போகிறது என்று யாருக்காவது தெரியுமா, அப்படியெல்லாம் ஒரு தீர்மானமும் பண்ண முடியாததுனால அது எப்படிப்பட்ட ஒரு மகா ரிஷிகளை கேட்டாலும் அது அனிர்வச்சனியம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்களா. அப்ப இதை வந்து பூர்வ பட்சிகளும் கேட்பாங்க, மாற்று மதத்தினர்கள், இப்ப புத்த மதம் சமண மதம் போன்ற மாற்று மதத்தினர்கள் அந்த காலத்துல வாழ்ந்தவங்க, சனாதன தர்ம வழியில் வந்த சாஸ்திர வழியில் வருகின்ற, ஏன்னா இப்ப வேதாந்திகள் எல்லாம் வந்து அத்வைத வேதாந்த சாஸ்திரத்தை ஆழமா நம்புறாங்க, அந்த வேத சாஸ்திரத்தை பிரமாணமா எடுத்துக்கிறாங்க, அதாவது வேதம் தான் இவங்களுக்கு பிரமாணம். ஆனா புத்த மதமோ சமண மதமோ வேதத்தை ஏற்பது கிடையாது என்று நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏன்னா அவங்க வந்து நம்மளுடைய அந்த சூன்யம் தான் இங்க இறைவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இறைவன் கூட சொல்றது இல்லை, சூன்யம் மட்டும்தான் இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இருப்புன்னு சொல்றது இல்லை, இறைவன்னு சொல்றது இல்லை, அவங்க ஒரே வார்த்தையில சூன்யம் அப்படின்றாங்க. சூன்யம்னா இல்லை என்று சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், இல்லைன்னு சொல்றது வந்து ரொம்ப எளிதுங்க, ஆனா இருக்குன்னு சொன்னா தான் அதை நிரூபிக்கணும். அப்போ அதுக்கு நிறைய முயற்சி பண்ணணும், நிரூபிக்கிறதுக்கான பல முயற்சிகளை நம்ம செஞ்சு காட்டணும். அப்போ அந்த அடிப்படையில் இங்கே பார்க்கும்போது இந்த அனிர்வச்சனியம் என்று வேதாந்த சாஸ்திரமும் நம்முடைய தர்மமும் சொல்வதை பார்த்த உடனே மற்றவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்போ உங்களால் சொல்ல முடியலங்கிறதுனால நீங்கள் அனிர்வச்சனியம் இது எப்போ தோன்றியது எப்போ முடிஞ்சதுன்னு சொல்ல முடியலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் நம்முடைய ரிஷிகள் வந்து அது ஏன் அனிர்வச்சனியம் சொன்னாங்க அப்படின்னா, மாயையை பொறுத்த வரைக்கும் யாராலையும் இப்படி தான் ஒரு டிஃபைன் பண்ணி காட்ட முடியாதுல்ல, ஏன்னா எப்போ வரும் எப்போ போகும் எப்போ தோன்றும் மறையும் அது எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையே அப்படித்தானே, நம்ம வாழ்க்கையில் வந்து ஜனனம் மரணம் வந்து யாராவது நிரூபணம் பண்ண முடியுமா? இப்போ ஒருத்தர் பிறக்க போகிறாரு அப்படின்னு உடனே அப்படியே அந்த டைமில் பிறப்பாருங்க, அடுத்த வருஷம் இத்தனாம் தேதி இந்த நட்சத்திரத்தில் இந்த டைமில் ஒருத்தர் பிறப்பாருங்க அப்படின்னு யாராவது ஒரு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி அவரை பற்றி சொல்லிட முடியுமா? அது நடக்காது. சரி, அப்படி ஒருத்தர் பிறந்துட்டாரு, அடுத்தது அவர் வந்து இத்தனாம் தேதி இந்த டேட்டில் இந்த டைம்ல அவர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டு வருங்க அப்படின்னு சொல்ல முடியுமான்னா, அப்படிலாம் எந்த ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது. ஏன்னா இங்க வருவதும் போறதும் நம்ம கையில் இல்லை இல்லையா, இந்த உடம்பு மனசு வருவதும் போறதும் நம்ம கையிலேயே இல்லை. அப்ப இதுதான் இங்க மாயை, மாயை அப்படிங்கிற விஷயம் வந்து எங்கேயோ இல்லை. அவங்க வந்து பூர்வ பட்சிகள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகம்ங்கிறது உண்மையா இருக்குதுங்கிற நம்பிக்கையில பூர்வ பட்சிகளுடைய கேள்வி என்னன்னா, இந்த உலகம் உண்மையா இருக்குது ஆனா உங்களால கண்டுபிடிக்க முடியல, அதனால நீங்க அனிர்வச்சனியம்ங்கிற டைலாக் போடுறீங்க, நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சைடு ஆர்குமெண்ட் அவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம ரிஷிகள் வந்து நீ ஏத்துக்கிட்டா என்ன, ஏத்துக்காட்டு என்ன, உண்மை அதுதானே, ஏன்னா நீ எப்ப வருவே எப்ப போவேன்னு உன்னாலேயே சொல்ல முடியாது. இந்த உலகம் உன்னுடைய மனசு இருந்தா வெளிப்படும், நீ தூங்கிட்டீங்கன்னா காணாம போயிடும், அல்லது நீ ஃப்ரீடியா தூங்கிட்டீங்கன்னா மரணமே அடைஞ்சிட்டீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னு உனக்கே தெரியாது. ஆக மொத்தத்துல இந்த விஷயம் என்னன்னே உன்னால தெரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயத்த நீ எப்படி கண்டுபிடிப்பேன், அப்ப இதுக்கு என்ன நீ விளக்கம் கொடுத்துட முடியும் உன்னால, அதனால நாங்க தெளிவா இருக்கிறோம் இது வந்து மாயை, இது உண்மை கிடையாது, அதனால இதை வந்து நிரூபணம் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படிங்கிறத இந்த மாயா தத்துவத்தை வந்து இவங்க நம்ம ரிஷிகள் எப்படி சொல்றாங்க, தத்துவம் என்று பார்க்க கூடாது அது பிரம்மத்தின் சக்தி என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம தத்துவம்னு பார்த்தா கூட அந்த தத்துவத்துக்கு ஒரு பயங்கரமான விளக்கத்தை சொல்ல வேண்டியிருக்கும், ஆனா அது சக்திங்கும் போது அது வருவதும் போவதுமாக இருக்கும், சக்தி வெளிப்படும் அப்புறம் மறையும் போகும் வரும் மாற்றம் அடையும் இப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணிட்டாங்க. அப்ப இதை வந்து ரிஷிகள் சொன்ன வார்த்தைகளை சயின்டிஸ்டும் ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா சயின்டிஸ்ட் என்ன சொல்றான், ஆமா ஆமா ஆற்றல் வந்து மாறிக்கொண்டே இருக்கு, ஒரு ஆற்றலை வேறொரு ஆற்றலாக மாற்றலாம், ஆனால் அந்த ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்னு சயின்டிஸ்டும் அதை அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டான். அப்போ அவனும் ஏற்றுக்கிட்டான். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த சக்தி மாயா சக்தி வந்து மாறுதலுக்கு உட்பட்டு கொண்டே இருக்கும், அந்த மாற்றம் என்பது என்றும் மாறாதது, யாராலும் அதை இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு சொல்லி அந்த மாற்றத்தை தடுக்கவே முடியாது. அப்போ அந்த நிலை புரிந்து விட்டா அதற்கு பேர் அநிர்வச்சனியம் என்பதை தவிர வேறு வழியே கிடையாது என்று இந்த ஸ்லோகத்தில் நிரூபணம் செய்கிறார் வித்யாரண்யர். நாமளும் இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து சாதாரணமாக வேதாந்தத்தை படிச்சுட்டு அநிர்வச்சனியம்னு சொல்லிட்டீங்க உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த பூத உடல் பூமிக்கு வருவதும் இந்த பூத உடல் பூமியை விட்டு போறதும் எந்த ஒரு மனிதனும் முடிவு செய்ய முடியாத ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த பூத உடல் மூலமா தான் இந்த பிரபஞ்சமே படைக்கப்பட்டிருக்குங்கிறத நிரூபிக்கப்பட்ட உண்மையா நம்முடைய சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டியது. அது எப்படி, நம்முடைய வாழ்க்கையில மூன்று நிலைகளை சுட்டி காட்டுச்சு இல்லையா, நமக்கு விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலை என்று ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களையும் இந்த உலகம் இப்படித்தான் உன்னாலதான் படைச்சு உன்னாலதான் அனுபவிக்கப்பட்டு உன்னாலதான் அழிக்கப்படுதுன்னு சொன்னது. ஆனா நாம வந்து அது எப்படிங்க, நான் இருக்கிறதுனால உலகம் இருக்கு, நான் தூங்கிட்டதுன்னா உலகம் காணாம போயிடுது நீங்க சொல்றீங்க, ஆனா என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த உலகத்தை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்படி சொல்றதுமே இந்த ரோல்ல இருக்கு, இந்த படத்துல எடுக்கப்பட்ட படத்துல இந்த சீன் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த சீன்ல வந்து அந்த சீனை நிறுத்த முடியாது இல்ல, அந்த சீன் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அப்ப கனவுக்குள்ள ஒரு கனவு காணும் போது நீங்க கனவுல ஒரு தூங்குற மாதிரி ஒரு சீன் உங்களுக்கு கனவுல வருது, அப்ப அங்க தூங்கிட்டு இருக்கீங்க, அப்ப அங்கேயும் ஒரு உலகம் உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அப்ப அங்கேயும் ஒரு உலகம் பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இங்கேயும் உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு உலகம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் இது மாயைன்னே புரியும். எடுத்த உடனே இது மாயைன்னு சொன்னா எப்படி புரியும், அது புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கு தான் கொஞ்சம் அறிவு பரிமாணத்துல உயர் பரிமாணத்துக்கு வந்த ஒரு சில குறிப்பிட்ட மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த விசாரணையை தெளிவா புரிந்து கொள்ள முடியும். அது விசாரணையை பண்ணி விவேகத்தால விழித்து அதை அனுபவமாக்கி பார்ப்பார்கள். அனுபவமாக்கி பார்த்தா அதுதான் உண்மை, அது சத்திய வார்த்தைன்னு அவங்களுக்கு புரியும். அப்ப பிரம்மம் சத்தியம், ஜகத் என்பது மித்யா என்பதை அந்த ரிஷிகள் ஒப்புக்கொள்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, இந்த மாதிரி தோன்றி மறையக்கூடிய இந்த தத்துவத்தை தத்துவம் என்று நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் சொல்லாம அது பிரம்மத்தின் சக்தி என்று சொல்லிட்டாங்க. இப்ப பிரம்மத்தினுடைய சக்தி என்பதை மற்ற மதங்கள் சூன்யம் என்று சொன்னாலும் அதை நம்முடைய தர்மம் ஏற்றுக்கொள்வதில்லை, அது சூன்யம் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. அதே மாதிரி இங்க தோன்றி மறைவதனால இதை சத்து என்றும் சொல்வதில்லை. இந்த உலகம் வந்து சத்தியம் என்று சொல்ல முடியுமா, அப்படியும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உலகம் சத்தியம்னா இந்த உடம்பு சத்தியமான இல்லை, இப்போ இந்த உடம்பு வரும் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் போயிடும், அப்போ இந்த உடம்பு போச்சா உலகம் போயிடுது. அப்போ இந்த உலகம் போனதுக்கு என்ன நிரூபணம்னா, இப்போ நம்ம தாத்தா பாட்டிக்கு உலகம் இல்லை, நம்ம தாத்தா பாட்டி ஸ்டேஜுக்கு போயிடணும். இப்போ நீங்கள் வந்து இப்போ இருக்கிற இந்த பாடி மைண்டை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இந்த உலகம் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ நீங்களே அந்த தாத்தா பாட்டியாக நினச்சி பாருங்க, நான் அந்த தாத்தாவாக இருந்தேன், இப்போ நான் இல்லை இறந்து போயிட்டேன், அப்போ தாத்தா எங்கே போனார், அந்த உலகம் எங்கே போச்சு, தாத்தா வாழ்ந்த வாழ்க்கை எங்கே, தாத்தாவுடைய குடும்பம் எங்கே, தாத்தாவுடைய பேங்க் பேலன்ஸ் எங்க, எதுவுமே தெரியாது இல்லையா. அப்ப தாத்தாவுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி அந்த மரணம், நம்மளை விட்டு போன தாத்தாவுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு மரணம். ஏன் அந்த மரணம் அவருக்கு அப்படி நிகழ்ந்தது, அஜ்ஞானத்தினால. ஆனா இங்க நாம் இந்த மனித பிறவியில இந்த ஆறாம் அறிவு பரிமாணத்துக்குள்ள வந்து இது மாதிரி அத்தியாத்ம ஞான பாடங்களை படித்து விவேகத்தினால விசாரித்துக் கொள்ளும் போது நம்ம மரணமற்ற பெருவாழ்வாக இந்த மனித உடலை கொண்டு விழித்துக் கொள்வோம். அப்படி விழித்து கொண்டு விட்டா நமக்கு இனிமேல் மரணம் கிடையாது. ஏன் மரணம் கிடையாதுன்னா, இது மாயையும் தெரிஞ்சு போச்சு, நான் என்றென்றும் இருக்கின்ற சத்து அல்லவா, இருப்பு அல்லவா, அப்ப நான் வருவதும் இல்லை போவதும் இல்லை, இது எல்லாம் தோற்றம் மாத்திரமே அப்படின்ட்டு என்னுடைய சுரூபத்துக்குள்ள நான் போன பிறகு இங்கு படைப்பே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேங்கிறது எனக்கு அனுபவமாகும். அப்ப அதுதான் உயர் பரிமாண அனுபவம், அதுதான் இங்க ஆறாம் அறிவு பரிமாணத்துல வந்த மனிதன் விழித்து கொண்ட விவேகத்தின் மூலமா அடுத்த உயர் பரிமாண ஏழாம் அறிவு பரிமாணத்துக்குள்ள நுழைகின்ற வாசல். அப்ப அங்க அந்த இடத்துக்கு நம்ம போறத இங்க ரிஷிகள் சுட்டி காட்டுவது தான் இங்க சாஸ்திரத்தினுடைய சாரம், அத்வைத வேதாந்தத்தினுடைய ஆழமான சாரம். அப்ப நம்ம இதை உள் வாங்கிக்கணும், இதை அனுபவத்துக்கு கொண்டு வரதுக்கான விவேகத்தை நம்ம விரிவுபடுத்திக்கணும், விசாரித்து பார்க்கணும், அவங்க சொல்றது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நம்ம நடைமுறையில அனுபவமாக்கி பார்த்தா நமக்கும் புரிய வரும். அதுதான் இந்த ஸ்லோகத்துல தெளிவுபடுத்துறார். இதுல வந்து அத்வைத சாரம் என்ன, இங்க நம்ம இந்த ஸ்லோகத்தின் மூலமா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மாயையின் தத்துவ நிலையை மிக தெளிவாக முடிவு செய்ய முடிகிறது. அதுல மூன்று நிலைகள் நம்ம பார்க்கலாம், சத்து அப்படிங்கிறது என்றென்றும் நிரந்தரமானது, மாறாதது, அது அனைத்துக்கும் அடித்தளமானது, அது எதுலையும் மாற்றம் அடைவது கிடையாது, ஏன்னா இருப்பது சத்து மாத்திரமே. ஆனா சூன்யம் என்பது முழு இல்லாமை, அது அனுபவத்திற்கு அப்பாற்பட்டது. சூன்யம் என்பால் அது அனுபவத்துக்கும் வராது, இரண்டாவது அது முழுசாவே இல்லை, அதனால் அது சூன்யம் என்று சொல்லிவிட்டார்கள். மாயா அப்படின்னு சொன்னா அது காரிய மாற்றம், அதாவது உலகமும் இந்த சூன்யம்ங்கிற ஒரு அனுபவத்தையும் அனுபவிக்கப்படுவதாக சொல்லி கொண்டிருக்கிற ஒரு மாய விளையாட்டு இருக்கு, அதுதான் மாயா. அதாவது இங்கே ஒரு இயக்கம் இருக்கும், அந்த இயக்கம் வந்து உண்மை போல தெரியும், ஆனால் அந்த இயக்கம் வந்து போகும், ஆனால் அந்த வந்து போகிற இயக்கம் வந்து தற்காலிகமானது, தோன்றி மறையக்கூடியது, அதனால் அதுக்கு மாயைன்னு பேர். அப்போ வந்து போகிற இயக்கம் என்ன? இந்த மனித உடலே தான், வேற ஒன்றும் இல்லை, இங்கே இந்த மனித உடல் தான் வருது, இயங்குது, போயிடுது. அப்போ ஒரு சக்தியை வந்து இங்கே ஒரு மனித உடல் எடுத்து வந்து இந்த பிரபஞ்சத்தை படைச்சி இந்த உலகத்தில் விவகாரம் பண்ணி அப்புறம் அது இருந்த இடம் தெரியாமல் கரைஞ்சி போயிடுது, மறைஞ்சி போயிடுது. அப்போ தாத்தா காணாமல் போயிட்டாரு, அந்த தாத்தா தான் வந்தார், அனுபவிச்சார் உலகத்தை, அவர் வாரிசுகளை கொடுத்தாரு, அவங்க மகன் பேரன் பேத்தி மக எல்லாம் வந்தாங்க, அவங்களோடலாம் கொஞ்சி குளவாடி வாழ்ந்தார். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் மண்டையை போட்டார், கடைசியில் பார்த்தா தாத்தாவை காணோம். ஆனால் நமக்கெல்லாம் தான் தாத்தாவை காணும், ஆனால் தாத்தாவுக்கு உலகமே காணும். அப்போ தாத்தாவுடைய நிலைப்பாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் தாத்தாவை காணும், தாத்தாவை பொறுத்த வரைக்கும் உலகத்தை காணும். அப்போ இங்கே எது உண்மை? ஒரு நாள் நமக்கும் இந்த உலகம் காணாமல் போயிடும். தாத்தாவுக்கு நடந்த அதே நிகழ்வு தானே நமக்கு நடக்க போகுது. தாத்தாவுக்கு உலகம் காணும், நமக்கு இப்போ உலகம் இருக்கு, தாத்தாவை தான் காணும். நான் சொல்ற சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் ப்ரீஃபான சப்ஜெக்ட். அப்போ வந்து தாத்தா வந்து இந்த உலகத்தை எப்படி விட்டாரோ அது மாதிரி ஒரு காலத்தில் நாமும் இந்த உலகத்தை விட்டுடுவோம். அது மரணத்தில் விட்டால் அஜ்ஞானம், இப்போ இந்த உடம்பு இருக்கும் போதே விழிச்சுக்கிட்டா அதுக்கு பேர் ஞானம். அப்போ நாம் இதுதான் பண்ணணுங்க. இந்த ஞானம் தான் நமக்கு வந்து நம்மை காட்டி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாதனம், வேற எதுவுமே நீங்கள் சாதனமாக எடுத்துக்க முடியாதீங்க. இந்த மனித பிறவியில் நீங்கள் வேற எதை சாதனமாக எடுத்துக்கலாம்? தலையில நிற்கிறத ஒரு சாதனையாக நான் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இல்லை நான் தினசரி கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்க, நான் டெய்லி கோயிலுக்கு போவேன், ஒரு நாள் கூட விட மாட்டேங்க அப்படின்னு சொல்றதுனால உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுமா? ஒரு நாளும் முடியாது. அப்போ இங்கே அத்வைத ஞானம் மட்டும்தான் நம்மளை காட்டி கொடுக்கின்ற ஒரு முக்கிய சாதனம். அப்போ அந்த சாதனத்தின் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? சத்து மட்டும்தான் இருக்கிறது, அந்த இருப்பு மாத்திரமே இருக்கிறது, அது நிரந்தரமானது, மாறாதது, அது என்றென்றும் சாஸ்வதமாய் சத்தியமாய் நித்தியமாய் நிதர்சனமாய் இருக்கிறது, அதுவே அனைத்துக்கும் அடித்தளமாய் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை அத்வைத வேதாந்தம் ஆணித்தரமா நமக்கு சுட்டி காட்டுதுங்க. அப்ப அது சூன்யம்ங்கிறதையும் நம்ம விட்டுருணும். மாயை என்பது காரியம், அதாவது தற்காலிகமா வரும், இருக்கும், கொஞ்சம் விவகாரம் பண்ற மாதிரி தெரியும், அது இயங்குவதனால ஏதோ படைப்பு உண்டான மாதிரி தெரியும், அந்த படைப்பு அனுபவப்படுற மாதிரி தெரியும், அப்புறம் அதை அழிஞ்சு போற மாதிரி தெரியும். அப்போ அந்த மாயையினுடைய விஷயம் என்னன்னா படைத்து அனுபவித்து அழித்து விடுகின்ற முத்தொழிலை புரிகின்றது, அதுதான் மாயா. அப்போ அந்த மாயாவுக்கு பேர் நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் ஈஸ்வரன் வச்சிருக்கு, ஈஸ்வரன்ங்கிற பேர் கொடுத்துருக்கு. அப்போ அந்த ஈஸ்வரன் தான் இங்கே மாயையா இருக்கு. அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ஈஸ்வரனுடைய உண்மை நிலை என்னன்னா படைத்து அனுபவித்து அழித்து விடுவது. அப்போ அப்படி ஒன்றை படைத்து அனுபவித்து அழித்து விடுகின்ற ஈஸ்வரன் எப்படி இருக்கிறான்? காஸ்மிக் மைண்டா இருக்கான், யூனிவர்சல் மைண்டு. அப்போ அதில் ஒரு இண்டிவிஜுவல் மைண்டு அந்த யூனிவர்சல் மைண்டை கண்டுபிடிச்சிருச்சுன்னா அதுதான் ஈஸ்வரன். அப்போ அந்த ஈஸ்வரன் நிலையில் அதுக்கு சத்து தெரியும், அந்த சத்து தெரிஞ்சிட்டா அங்கே ஈஸ்வரன் மைண்டு கரைஞ்சி போயிடும், அவ்வளோதான். அதுதான் காரண சரீரம், அது கரைஞ்சி போனால் மீண்டும் படைப்பு உருவாகாது. ஏன்னா அந்த பர்டிகுலர் பாடி மைண்டு வந்து காரண சரீரத்தில் இருக்கிற தன்னுடைய சம்ஸ்கார பதிவுகளை அழிச்சிடுச்சுங்கிறது இங்கே சாஸ்திரம் இப்படி புரிய வைக்குது. இதை நம்ம ஏற்கனவே நிறைய பிரீஃபாக சாந்தோக்கிய உபனிஷத் போன்ற மற்ற சாஸ்திரங்களில் பேசியிருக்கிறோம். அப்போ இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இது மாயை பற்றி இப்போ நம்ம பேசுகிறோம், அதில் அனிர்வச்சனியத்தினுடைய நிலைப்பாடு என்னங்கிறத சொல்கிறோம், வேதாந்த தத்துவத்தின் ஆழமான உட்பொருளை இங்கே உணர்த்துகிறோம். அப்போ அனிர்வச்சனியம்ன்றா என்ன என்பதையும் நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த மாதிரி நம்ம அத்வைத வேதாந்தத்தின் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு என்று பார்த்தால் அது அனிர்வச்சனியம் என்பதை தான் பார்க்கணும். அப்போ அனிர்வச்சனியம் என்றால் யாராலும் இதை விளக்க முடியாது. எப்படிப்பட்ட மகா ரிஷிகள் கூட இதை வந்து ஒருத்தருக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, அவரவர்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய நிலைப்பாடு இது என்று எங்கள் சாஸ்திரம் சுட்டிக்காட்டு. அப்போ நிதித்தியாசனமாக இந்த செயலப்படி நீங்கள் செய்யணும் அப்படின்னா, அதாவது இது அல்ல அது அல்ல அப்படிங்கிற ஒரு பயிற்சி இருக்கு இல்லையா, அதுல எந்த அனுபவம் நமக்கு தோன்றினால், ஏதாவது ஒரு அனுபவம் நமக்கு தோன்றினால் அதை நீங்க கவனிக்கணும். கவனிச்சுட்டு அப்படியே மனதுக்குள்ள இந்த அனுபவம் உண்மையா, இது நிரந்தரமா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அது நிரந்தரம் அல்ல. ஏன்னா அதான் மாயா. உங்களுக்கு என்ன வேணா நடக்கலாம். உங்களுக்கு ஒரு அமைதி வந்த மாதிரி ஒரு அனுபவம் வரலாம், அல்லது ஒரு பக்தி உணர்வு வந்த மாதிரி ஒரு அனுபவம் வரலாம். என்ன அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அது உண்மையான உங்களுக்குள்ளேயே நீங்க விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா மனம் வந்து தற்காலிகமா ஒரு கேம் பண்ணுது, ஒரு பிளே பண்ணுதுங்கிறது உங்களுக்கு புரியும். அப்ப அந்த புரிதல் உங்களுக்கு மேலோங்கும் போது நீங்க மனம் கடந்து அந்த உடல் கடந்து அந்த தூய உணர்வு நிலையில நிக்கலாம். அந்த நிலையில இங்கு சாட்சி மாத்திரமா மாறிடலாம். அப்புறம் இந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு பொருந்தாது. ஏன்னா அதெல்லாம் நிகழ்வுல இருக்கிற விஷயங்கள், அது எனக்கு அவசியமே இல்லை. ஏன்னா படத்துல அந்த சீன் இருக்கிறதுனால அது ஓடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு வேடிக்கை பார்க்கிற ஒரு விவேகம் நமக்கு வந்துடும். அந்த நிலையிலதான் ரிஷிகள் வாழ்கிறார்கள், ஞானிகள் வாழ்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க இந்த விஷயம் நல்லா உள்வாங்கிக்கணுங்க. அதாவது விதித்தியாசன நிலையில நீங்க விசாரணை பண்ணி பார்த்தால் உங்களுக்கு தோன்றுகின்றதெல்லாம் என்ன அனுபவம் மாதிரி தெரியும், ஆனா அது உண்மையா நிரந்தரமானா இல்லை, அது தற்காலிகமா வரும் அப்புறம் காணாம போயிடும், அதை நம்பிக்கிட்டு நம்ம வாழ முடியாது இல்லையா. அப்ப வந்து போற ஒரு விஷயம் சாஸ்வதம் அல்ல, சத்தியம் அல்ல, அதற்கு பேரு மித்தியா அப்படின்னு இங்க நிரூபணம் பண்ணிட்டாரு. அப்போ இது ஒரு இல்லாமையும் அல்ல, அது எப்பயுமே இருக்குதா சாஸ்வதமானா அப்படியும் சொல்ல முடியாது, அது முழுமையும் அல்ல. அப்ப இந்த தெளிவில சில நொடிகள் நம்ம நின்று பழகிட்டா நம்முடைய இருப்பு நமக்கு தெரிய வரும் என்று புரிய வைக்கிறாங்க. அப்ப சாதகனுக்கான உபதேச குறிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வருகின்ற அனுபவம் இருக்கு இல்லையா, எந்த அனுபவம் வேணா இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு இந்த உலகம் கொடுக்குற ஒரு சுக அனுபவமா இருக்கலாம், அல்லது இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு துக்க அனுபவமா இருக்கலாம். அதை உண்மை என்று பிடிக்க கூடாது. இந்த ரிஷிகள் நமக்கு கத்துக் கொடுக்குற சாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திர சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வருகின்ற அனுபவத்தை உடனே அது உண்மை என்று பிடித்து விடக்கூடாது, அதே சமயம் அதையே பொய் என்று தள்ளவும் கூடாது. அது உண்மையும் இல்லை பொய்யும் இல்லை, அது தோன்றி மறையக்கூடியது. அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படின்னா காணல் நீர் சொல்லலாம், அல்லது வாட்டர் பப்பிள்ஸ் சொல்லலாம். அந்த வாட்டர் பப்பிள்ஸ் வந்து அடித்தளமா வாட்டர் தான் இருக்கு, ஆனா அந்த வாட்டர்லேருந்து பப்பிள்ஸ் வரும், தற்காலிகமா தோன்றும், அப்புறம் மறைஞ்சிடும். ஆனா அது வந்துட்டு போயிடுச்சு, ஆனா அதனுடைய ஆதாரமா அந்த நீர் இருக்கு. அது மாதிரி இங்க மாயையினுடைய விளையாட்டுல இங்க இந்த பாடி வந்துட்டு போயிடும், இந்த மனசு ஒரு எண்ணத்தை உருவாக்கும் கொண்டு போய்க்கும், ஆனா இதெல்லாம் தற்காலிகமா வந்து வந்து போற ஒரு விஷயம். அதனால இது உண்மை என்றும் சொல்ல முடியாது, பொய் என்றும் சொல்ல முடியாது. அப்ப இந்த நடுநிலை புரிதல் இருக்கு இல்லையா, இந்த நடுநிலை புரிதலுக்கு பேர் தான் விவேகம், ஞானம் அப்படின்னு இங்க ரிஷிகள் நமக்கு புரிய வைக்கிறாங்க. அதாவது இந்த ஞானம் நமக்கு வரணும். இந்த ஞானத்துல உங்களுக்கு என்ன புரிய வருதுன்னா, இங்க ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, இங்க உண்மை பொய் கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது, பாவ புண்ணியம் கிடையாது. ஏன்னா இங்க எல்லாமே மனதினுடைய பிளே, ஏன்னா மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள். அப்ப நீங்க வந்து இந்த அத்வைத ஞானத்தினுடைய முழுமை தன்மையை உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த உலகம் வந்து ஒரு நடுநிலை தன்மையா புரிய வந்துடும். இதுல எதையும் பிடிக்கவும் மாட்டீங்க, எதையும் விளக்கவும் மாட்டீங்க. அப்ப இந்த நிலைக்கு நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு உதாரணமா பார்த்தா, திருவள்ளுவருடைய திருக்குறளை நான் திருப்பி ஞாபகப்படுத்தணும். வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. அதாவது ஒன்று வேணும் ஒன்று வேண்டாம் அப்படிங்கிற அந்த இரண்டு நிலைகள் யாரிடத்தில் இல்லையோ அவனுடைய அடி சேர்ந்தவர்களுக்கு என்றுமே துயரம் கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட வேண்டுதல் வேண்டாமை இலா நடி யாரு, எது அவனுடைய திருவடி, அதுதான் ஆத்ம திருவடி, ஆத்ம ஞான விஷயம். அப்ப அந்த ஞானத்துக்குள்ள நம்ம போய்க்கணுங்க. அந்த ஞானத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த ஞானம் தாங்க இங்க விவேகம், அதுதாங்க இங்க அறிவு, அதுதான் இங்க பிரம்மம், அதுதான் இங்க சத்து, அதுதான் இங்க சித்து. வேண்டுதல் வேண்டாம இலான் அப்படின்னா அந்த இல்லாதவன் யார் என்று கேட்டா அதுதான் சத்து பிரம்மம் என்று அழைக்கப்படுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப வேண்டுதல் வேண்டாம இலான் அப்படின்னு ஒரு திருக்குறளை கேட்ட உடனே நமக்கு விருப்பமான ஒரு தேவதையினுடைய உருவத்தை மனசுல கொண்டு வந்துடக்கூடாது. சிவபெருமான் தான் எனக்கு விருப்பமான தேவதை, அதனால வேண்டுதல் வேண்டாம இலா நடி சேர்ந்தா இருக்கணும்னா சிவபெருமான் திருவடியை பிடிச்சிட்டேன்னா எனக்கு என்னைக்குமே கஷ்டம் இல்லை அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள சைவர்கள் போயிடுவாங்க. அல்லது வைணவர்கள் இந்த திருக்குறளை படிப்பாங்க, வேண்டுதல் வேண்டாம இலா நடி சேர்ந்தாருக்கு, அப்போ வந்து மகாவிஷ்ணு தாங்க என்னுடைய கடவுள், அவரு தான் அந்த மாதிரி உரிமைகள் எல்லாம் இருக்கிறார், ஆகவே நான் அவருடைய திருவடியை பற்றிட்டா எனக்கு கஷ்டம் கிடையாது அப்படின்ட்டு ஒரு பற்றுதல் கொண்டு படுறாங்க இல்லையா. அப்படி ஒரு விஷயத்த பற்றலாமான்னா திருவள்ளுவர் அப்ஜெக்ட் பண்றாரு. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்குன்ட்டு. அப்ப உண்மையான பற்றற்றான் பற்று அப்படின்னு அவர் சொல்றது எந்தையும் பற்றாதவன். அப்ப வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன். அவன் யார் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தா, பொதுவா அவனை நம்ம இறைவன் சொல்றோம். ஆனா அந்த இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு அடுத்த கேள்வி நம்ம எழுந்திருச்சுன்னா, இது அத்வைத ஞானத்துல அதுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட்டது. அதாவது திருவள்ளுவருடைய திருக்குறள்ல சொல்லப்பட்ட இது மாதிரி நுட்பமான விஷயங்கள் இருக்கு இல்லையா, வேண்டுதல் வேண்டாமை இல்லான்னு யாரு, பற்றற்றான் பற்றினை பற்றுவதற்கான அந்த பற்றற்றவன் யாரு அப்படின்னு நம்ம ஆழமா கேள்வி கேட்டோம் அப்படின்னா, இங்க அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, அதுவே இருப்பு, அதுவே சத்து, அதுவே பிரம்மம் என்று இங்க அத்வைத ஞானம் மட்டும்தான் நிரூபணம் செய்யும். மற்ற ஞானங்கள் எல்லாம் வந்து ஏதே ஒரு கடவுளை காட்டி கொடுத்துரும். அப்ப அந்த கடவுளை காட்டி கொடுத்த பிறகு நீங்க அந்த கடவுள்கிட்ட போய் சிக்கிக்குவீங்க. அப்ப நீங்க அப்படி போய் மாட்டும் போது என்ன ஆயிடும்னா, அங்க இருமைகள் இருக்கும் இல்லையா, நீங்க வேறு, நீங்க ஜீவன் என்றும் அவன் உங்களுக்கு இறைவன் என்றும் ஆகிவிடும். அப்ப அந்த நிலைப்பாடு என்ன ஆயிடும்னா, இங்க தாசன் தலைவன் என்ற நிலையில வந்துடும். அப்போ நம்ம வந்து வைணவ சித்தாந்தத்துல பார்த்தா சொல்லலாம், அடியேன் ராமானுஜ தாசன் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம், நான் ராமானுஜர், நான் வந்து தாசன் அப்படின்னு ஒரு பணிவு. அப்புறம் சிவனடியார்கள் கூட்டத்தை எடுத்துக்கிட்டா அடியேன் அடியார்க்கெல்லாம் அடியேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்ப இது வந்து ஒரு பணிவை காட்டுது, அதாவது அந்த சமயம் சார்ந்த ஒரு பணிவு. அந்த சமயத்தின் தலைவன் இறைவன் இருப்பதனால அந்த இறைவன் தான் எனக்கு தலைவன், நான் அவனுக்கு தொண்டன், தாசன் அப்படிங்கிற அடிப்படையில வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கலாம். ஆனா அது நம்முடைய அகங்காரத்தை நீக்கலாம், ஆணவ மலத்தை போக்கலாம், அந்த மாதிரி ஒரு பக்தியில அந்த இறைவனை நம்ம பற்றுவதனால. ஆனா உண்மையின் நிலை என்ன, நம்மளை நம்ம உணர முடியாம நமக்கு வேறாக இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுக்குள்ளேயே நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்து மரணத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா மீண்டும் நமக்கு பிறவி இருக்குது. ஏன், எதனால அப்படின்னா, இப்போ நம்ம இறைவனை வந்து நம்ம அனுபவம் ஆக்காமையே உடம்பு விட்டுட்டோம் இல்லையா. அதாவது நமக்கு மேல ஒரு தலைவன் இருக்கிறான், தலைவன் இருக்கிறான், அவனுக்கு தாசன் தாசன் அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டோம். அந்த தலைவனை ஒரு நாளாவது நம்ம அனுபவம் ஆக்கணுமானா, அனுபவம் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இல்லையாங்க. அப்போ எப்போ அனுபவம் ஆக்க முடியும், இது மாதிரி பாடங்களுக்குள்ள வந்தா தான் அனுபவம் ஆக்க முடியும். அப்போ இது மாதிரி பாடங்களுக்குள்ள வந்தா அங்க தலைவன் தாசன்கிற வேறுபாடு இல்லை, நீ தேடும் பொருள் எதுவோ அது நீயே அப்படின்னு காட்டி கொடுத்த உடனே நமக்கு அனுபவம் வந்துடும். வேற நீங்க அனுபவம் ஆக்குறதுக்கு வெளியே தேடிக்கிட்டு இருந்தா அது என்றைக்குமே அனுபவம் ஆகாது இல்ல, ஏன்னா தேடும் பொருள் எதுவோ அது நீயே. அப்ப கடவுளாகவே நீ வெளியே தேடினாலும் அந்த கடவுள் உனக்குள்ள என்றும் அனுபவம் ஆக மாட்டார், ஏன்னா வெளியே தேடி நீ அந்த கடவுள் எப்படி பிடிக்க முடியும், அது நீதான உன்னை நீ பிடிச்சிக்கிற விஷயம் தான் அது உண்மை நிலை, அதுதான் இருப்பு நிலை, சத்து நிலை, பிரம்ம நிலை அப்படின்னு இங்க ரிஷிகள் உணர வைக்கிறாங்க. அதை நாம இங்க உணர்வதுதான் இங்க உண்மை விவேகம். அப்ப இந்த உண்மை விவேகம் வந்து எப்படின்னா நடுநிலை புரிதலை உண்டாக்கிவிடும். அதாவது உயர்வு தாழ்வு இருக்காது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது, அங்க கடவுள் என்ற பேதமை இருக்காது. ஏன்னா நீங்க கடவுள் என்று ஒன்று பிடிச்சா அந்த கடவுளுக்கு வேற சாத்தான் ஒன்று இருக்குன்னு வந்துடும். அப்ப சாத்தானும் கடவுளும் வேற வேற ஆப்போசிட் இதுல வந்துருது. அப்ப எப்படி பார்த்தாலும் அங்க இருமைகள் வந்துடுது இல்லையா. வேற மதங்கள் எல்லாம் அதை சொல்லுது இல்லை, இப்ப கடவுளும் இருக்காரு சாத்தானும் இருக்கானு அப்படின்ட்டு வேற மதங்கள் எல்லாம் அதை ஏத்துக்குது. கிறிஸ்துவ மதம் ஏத்துக்குது, இஸ்லாமிய மதம் ஏத்துக்குது. அதனாலதான் நமக்கு சாத்தான் மீது கல் எறிதல் எல்லாம் செய்வாங்க. மெக்கா மெரினாலாம் போனாங்கன்னா அங்க சாத்தான் மீது கல் எறிதல்னு சொல்லிட்டு ஒரு சடங்கு வச்சிருப்பாங்க. நம்ம சமயத்திலயும் வந்து நிறைய இந்த மாதிரி காளி அது இது வழிபாடுகளை பண்ணி மக்களை வந்து இந்த மாதிரிலாம் திசை மாற்றி வச்சிருப்பாங்க. அப்ப இதெல்லாம் வந்து சமயம் சார்ந்த வழிபாட்டு முறையில போய் நம்ம சிக்கிக்கிட்டு இந்த மாதிரி கடவுள் வேறு சாத்தான் வேறு அப்படி நமக்கு இது இருக்கு அது இருக்குன்னு வெளியே சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா அப்படிலாம் எதுவுமே இல்லை, நீ தேடும் பொருள் எதுவோ அது நீ தான் சொல்லி இங்க ரிஷிகள் புரிய வைக்கும் போது நமக்கு அந்த நடுநிலை புரிதல் வந்து ஒரு ஞானம் வந்துடுது இல்லைங்களா. அந்த ஞானம் பேரு ஆத்ம ஞானம்னு பேரு. இதுதான் நம்ம அடைய வேண்டிய இலக்கு. இந்த ஞானம் வந்து விட்டா பற்றுதல் தானாகவே கரைந்து விடும் என்று இங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க உபதேசம். அப்ப ஒரே ஒரு வரியில இந்த செயலை பற்றி நம்ம விளக்கம் குடிக்கணும், ஏன்னா அனிர்வச்சனீயம் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இது அவ்வளவு சீக்கிரம் புரிய வைக்க முடியாதுனாலும் இவ்வளவு விளக்கமா நம்ம புரிய வைக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். ஏன்னா இப்போ ரிஷிகளே சொல்லிட்டாங்க, இது அனிர்வசனியம், புரிய வைக்கவே முடியாது, இதை வார்த்தைகளால் விளக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு சும்மா இல்லை, திருப்பி விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்ப ஏன் அது அப்படி விளக்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி இப்படிப்பட்ட விளக்கங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அது விவேகிகளுக்கு புரியும், அஜ்ஞானிகளுக்கு புரியாது. அப்ப அஜ்ஞானிகளுக்கு புரிய வைக்கக்கூடிய முயற்சியை நம்ம என்ன பண்ணாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இது புரிய வைக்க முடியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டா கம்மன் இருப்பான்ல, இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான், அந்த அஜ்ஞானி குதர்க்கமா கேள்வி கேட்பான். அஜ்ஞானினா இங்க நீங்க எப்படி பார்க்கணும், மாற்று மதத்தினர்களை எடுத்துக்கலாம், அவங்க குதர்க்கமா கேள்வி கேட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற சக்தியும் இல்லை. அப்புறம் அவங்களுக்கு நம்ம என்ன தான் பண்ண முடியும்? அதுக்கு எப்படி உதாரணம், 10th படிக்கிற பையன் வந்து பிஹெச்டி கிளாஸ்ல வந்து உட்காந்துக்குவான், அப்புறம் பிஹெச்டியில் எடுக்கிற சப்ஜெக்ட் எல்லாம் அவனுக்கு திரு திருன்னு ஒண்ணுமே புரியாது, ஆனா கேள்வி மேல கேள்வி கேட்பான். அப்ப ப்ரொஃபஸர் என்ன சொல்லுவாரு, தம்பி நீ 10th படிக்கிறப்பா நீ ஒழுங்கா அங்க போய் பாடத்தை முடிச்சுட்டு வா, இப்ப நம்ம எடுக்கிற பாடமெல்லாம் உனக்கு புரியாதுன்னா, இல்ல நான் இங்கதான் உட்காந்துருப்பேன், நான் இதெல்லாம் நீங்க என்ன எடுக்கிறது எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, நான் கேள்வி மேல கேள்வி கேட்பேன் அவன் கேட்டுட்டு இருந்தாருன்னா, அவன் கண்டிப்பா அதை புரிஞ்சுக்க போறது இல்லை. அப்ப அதனால ஒரே வார்த்தை அதை அனிர்வச்சனி, உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சுது. அதைதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. நீங்க அனிர்வச்சனியம் அப்படிங்கிறத புதுப்படியா சாஸ்திரம் பேசினாலும் அது யாருக்கு புரியாது? அஜ்ஞானிகளுக்கு புரியாது. ஆனா ஞானிகளுக்கு அது புரிந்து விட்டதுனாலதான் அவங்க அந்த நிலையை அடைந்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப புரியவே இல்லை, இது புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னா அப்ப ஞானிகளே வரமாட்டாங்க இல்லையா? அதையும் நீங்க யோசிக்கணும். அதாவது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பூடகமான சூட்சமான விஷயத்த சாஸ்திரம் எடுத்து பேசிக்கிட்டே இருக்கும். அது புரிய வைக்கவே முடியாதுன்னு சொல்லிடுச்சுங்கிறதுக்காக நீங்களும் இது யாருக்கும் புரிய வைக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. யாருக்குமே புரிய வைக்க முடியாது அப்படின்னு இருக்கிற ஒரு விஷயத்தை போய் இப்படி மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்க முடியுமா நாம? அப்ப ஒரே லைன்ல புத்த மதம் சொன்ன மாதிரி சூன்யம் அப்படின்னு புத்த மதம் சொன்ன மாதிரி நாமளும் என்ன சொல்லிடலாம், புரிய வைக்கவே முடியாதுங்க அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டா நீங்களும் கம்னு போயிட போறீங்க. ஆனா இங்க அப்படி சொல்றது இல்லை. அனிர்வச்சனீயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பொதுப்படையா பேசினாலும் அது புரிகிறவர்களுக்கு புரியும். ஆகவே மாயையின் விளைவு சத்தும் அல்ல சூன்யமும் அல்ல, அது அனிர்வச்சனீயம் அப்படிங்கிறத இந்த செயல் நிரூபணம் பண்ணுவதாக நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ஸ்லோகம் 45. நாசத் ஆசின் நோ சத் ஆசித் பதானீம் கிந்த்வபூத் தமகம் சத் யோகா தமசகா சத்வம் ந ஸ்வதஸ் தன்னிஷேதனா. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, அந்த அனிர்வச்சனையம் என்கின்ற நிலையிலே அந்த இல்லாமை என்கின்ற அசத் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆனா சத்து என்பது ஒரு தெளிவான உண்மை என்பதனால அது இல்லை என்றும் அங்கு சொல்ல முடியாது. அப்போது அங்க என்ன தமஸ் மட்டுமே இருந்தது, அந்த நிலையில அவனுக்கு அதை கேட்ட கேள்வி கேட்டவனுக்கு அஜ்ஞானம் மட்டுமே இருந்தது. தமஸ்னா இருள் என்று அர்த்தம், அல்லது அஜ்ஞானம் என்று பொருள். அப்ப அங்க தமஸ் மட்டுமே இருந்தது. ஆனால் அந்த தமஸ் சத்துடன் சேர்ந்தாலேயே ஒரு வகையான இருப்பு தன்மை பெற்றது. அது தன்னிச்சையான உண்மை அல்ல, ஏனெனில் அது தன்னாலேயே நிராகரிக்கப்படக்கூடியது என்று இந்த செயலில் அருமையா புரிய வைக்கிறார். அதாவது இந்த செயல் இன்னும் கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் படைக்கப்படுவதற்கு முன்னாடி எதுவுமே இல்லை என்றும் அது அசத்து அப்படிங்கிற மாதிரி, அது அந்த அசத்து கூட அதாவது சத்துங்கிற ஒரு விஷயமும் அங்க இல்லை. சத்துக்கு எதிரான வார்த்தை என்ன, அசத் அப்படின்னா அங்க இல்லை என்று அர்த்தம் ஆயிடுது இல்லையா. அப்ப அந்த அசத்தும் இல்லை, அப்ப தெளிவான உண்மை அப்படிங்கிற நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய சத்தும் இல்லை அசத்தும் இல்லை, ஆரம்ப நிலையில் எதுவுமே இல்லை. அப்ப எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த நிலையை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், அங்கே இருள் மட்டும் இருந்தது, அறியாமை மட்டும் இருந்தது என்று நம்ம புரிந்து கொள்ளலாம் இல்லையா. அப்ப அதை வந்து தமஸ் என்று இங்க சாஸ்திரம் அடிக்கோலிட்டு காட்டுறது. அதாவது உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னாடி அங்கு எதுவுமே இல்லை, இருள் மட்டுமே இருந்தது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுதா. ஆனால் அந்த தமஸ் சத்துடன் இணைந்ததால் தான் ஒரு இருப்பு போல தோன்றியது. அப்ப தமஸ் தன்னாலேயே உண்மை என்று உணரப்பட முடியாத ஒன்று, ஏனெனில் அறிவு எழுந்தவுடன் அது தானாகவே நீக்கப்பட்டும் விடுகிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறாருங்க. அப்ப இந்த ஸ்லோகம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன டெப்தான விஷயத்தை பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாயா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து அவித்யாவினுடைய ஒரு இறுதி தத்துவ நிலையை முடிவு செய்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதாவது அவித்யா அப்படின்னா அந்த அஜ்ஞானம் இருக்கு இல்லையா, அவித்யா அப்படின்னா அங்க அறியாமை, அந்த அறியாமைங்கிறது இருள் தமசு. அந்த தமசுக்குள்ள என்ன இருக்கு, இருளுக்குள்ள என்ன இருக்கும் யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்டா யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அங்க இருளா இருக்கிறதுனால அங்க என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது நம்மளால. வெளிச்சமா இருந்தா கூட பார்த்துட்டு இது இது இருக்குங்கன்னு சொல்லலாம், ஆனா அங்க இருக்கிறதோ இருள் இல்லையா. அப்ப அந்த இருள்ல என்ன இருக்குன்னு கேட்டா அங்க என்ன இருக்குன்னு தெரியலைங்க அப்படிங்கிற அஜ்ஞானம் மட்டும்தான் உண்மையா தெரியும் இல்லையா, அதுதான விஷயம். அதாவது அஜ்ஞானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம ஒப்பீடு செய்யணும்னா அதுக்கு வந்து தமசுங்கிற வார்த்தையோட ஒப்பீடு செய்யணும், அந்த தமசுங்கிற வார்த்தையை ஒப்பீடு செய்யணும்னா அது இருளுங்கிற வார்த்தையோட ஒப்பீடு செய்யணும். அப்ப இருளுங்கிற வார்த்தையோட ஒப்பீடு செஞ்சோம்னா அந்த இடத்த புரிஞ்சிக்க முடியாது, அந்த இருட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்க முடியாது. அப்போ அதை தெரிஞ்சுக்கணும்னா அங்கே ஒரு வெளிச்சம் வரணும், வெளிச்சம் வந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா என்றைக்குமே தெரிஞ்சு கொள்ள முடியாது. அப்போ அந்த நிலை இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிற. உலகம் தோன்றுவதற்கு முன்பு அங்கு ஒன்றுமே இல்லை, அங்கு சத்தும் இல்லை அசத்தும் இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவான உண்மை நமக்கு புரிய வருது. ஆனால் அந்த ஒன்றும் இல்லை என்று சொல்பவன் யார் அப்படிங்கிற கேள்வியை நம்முடைய தர்மம் மட்டும்தான் எழுப்போம். மற்ற தர்மங்கள் அங்கே ஒன்றும் இல்லை என்று சொல்லி அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு விளக்கம் கொடுத்ததுதான புத்த மதம் என்ன சொல்லுது, சூன்யம் என்று சொல்லிடுச்சு. ஏன்னா அங்கே ஒன்றுமே இல்லை, அதை வந்து நாங்கள் சூன்யம்னு சொல்கிறோம் அப்படின்னு புத்த மதம் சொல்லிடுச்சு. ஆனால் சூன்யம் என்று சொல்பவன் யாருன்னு நாம் கேட்குறோம். ஒன்றுமே இல்லை என்று நீ சொல்கிறாய் அல்லவா, சூன்யம் என்று சொல்கிறாய் அல்லவா, அதை சொல்பவன் யார், நீ தானே சொல்கிற. அப்போ அது சொல்வதற்கான ஒரு அறிவு உங்ககிட்ட இருந்தால் தானே நீ சொல்ல முடியும். அங்கே ஒன்றுமே இல்லை என்று சொல்வதற்கும் ஒரு அறிவு தேவைப்படுது இல்லையா. அறிவு இல்லாதவ அங்கே ஒன்றுமே இல்லைன்னு எப்படி சொல்லுவா, இல்லைன்னு சொன்னாலும் இருக்குன்னு சொன்னாலும் அது ஒரு அறிவுள்ள ஒருத்தன் தான் அதை சொல்ல முடியும், இருக்கு இல்லை அப்படின்னு ரெண்டு வார்த்தை. ஒரு ஜடப்பொருள் சொல்லாது, ஒரு கல்லோ மண்ணோ வந்து இது இருக்குங்க இது இல்லைங்க அப்படின்னு எனக்காவது சொல்லுமானா அது கல்லும் மண்ணோ சொல்ல முடியாது. அப்போ ஒரு உயிருள்ள ஒரு மனிதன் தான் இது இருக்கு இது இல்லை என்று சொல்ல முடியும். மிருகங்கள் கூட அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா அதுங்களுக்கும் பகுத்தறிவு பரிமாணம் வளரல இல்லையா. அப்ப பகுத்தறிவுக்குள்ள வந்த மனிதன் தான் ஒன்று இருக்குன்னு சொல்லுவான், இல்ல ஒன்று இல்லை என்று சொல்வான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு உயரிய உண்மைய உணர்ந்து கொண்ட ரிஷிகள் அங்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்வதும் எதுவோ அதுவே உண்மையில் சத்து. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இருப்பு மட்டுமே இருக்கிறது, ஆனால் அந்த இருப்பை அறிந்து கொள்ள முடியாத அறியாமையும் இருக்கிறது. அந்த அறியாமை எங்கு இருக்கிறதோ அதைதான் நம்ம அனிர்வச்சனியம் என்று சொல்றோம். ஏன்னா அதை விளக்க முடியாது, அங்கு விளங்க முடியாது, அங்க இருட்டு. அந்த இருட்டுல என்னத்தை விளங்கிக்க முடியும். இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு ரூம்ல இருட்டு அறையில எத்தனையோ சாமான் போட்டு வச்சிருப்போம், ஒரு அட்டாளியிலயே வச்சுக்கோங்களேன், ஒரு அட்டாளியில இருட்டுல தூக்கி எல்லாத்தையும் போட்டீங்க, அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்தா இருட்டுல என்ன தெரியும், வெளிச்சம் போட்டு பார்த்தா தான் தெரியும், இல்லைன்னா அது உள்ள என்னென்ன கிடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. இருட்டு அறை அது, அது இருட்டு அறைக்குள்ள போய் நம்ம என்னத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்போ அங்கே ஒரு வெளிச்சம் கொடுத்தா மட்டும்தான் அதுக்குள்ள இது இது சாமான் போட்டு வச்சதெல்லாம் கிடக்குதுங்கன்னு பார்த்து சொல்ல முடியும். அது மாதிரி தான் இங்கே இந்த பிரபஞ்சம் படைக்கப்படுவதற்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, வெறும் இருட்டாக தான் இருக்கிறது, இருளாகத்தான் இருந்தது அப்படின்னு சொல்றத நாம் எப்படி இங்கே எடுத்துக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நம்முடைய மனநிலையில சாதாரணமான மனநிலையில பார்த்தீங்கன்னா, நாம் இந்த உலகம் உண்மையாக இருந்தது போலவும் அந்த வெட்ட வெளிக்குள்ள நம்ம போன மாதிரியும் அங்கே ஒரு இருட்டு பார்த்த மாதிரியும் அங்கே ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் இங்கே சாஸ்திரம் அப்படி சொல்ல வரல. அந்த இருட்டை எப்படி சொல்லுது இங்கே சாஸ்திரம்னா, அஜ்ஞானத்தை சொல்லுது. அந்த அஜ்ஞானத்தை இங்கே இருள் என்று சொல்லுது. அப்போ அந்த அஜ்ஞானத்தை இருள் என்று சொல்லும்போது அந்த இருள் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, படைப்பில் எல்லா இடத்துலையும் இருள் இருக்கு. எப்படி எல்லா இடத்துலையும் இருள் இருக்குன்னா, ஒரு கல்லு மண்ணுக்கு அந்த இருள் இருக்கு, அது தன்னை தெரிந்து கொள்ள முடியாது, அஜ்ஞானத்தில் இருக்காது. கல்லு மண்ணுக்கு வந்து நான் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிருமா, அது கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே அது அஜ்ஞானத்தில் இருக்கு அப்படிங்கிறத, அது இருள் இருக்கு. அப்ப இருள் இருக்குங்கிறதுனால அந்த கல்லு மண்ணை பொறுத்த வரைக்கும் படைப்பு படைக்கப்படவே இல்லை. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் படைப்பு படைக்கப்பட்டதா தெரியுது பாத்தீங்களா. நாம வந்து இப்ப கண்ணு முன்னாடி கல்லு மண்ணை பார்த்துட்டு இருக்கோம், பார்த்துட்டு நம்ம என்ன சொல்றோம், இவ்வளவு பெரிய பூமி உருண்டை படைக்கப்பட்டிருக்கு, அந்த பூமி உருண்டையில கல்லு மண்ணு கிடக்குதுங்கன்னு நம்ம சொல்றோம். ஆனா கல்லு மண்ணை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நிலைப்பாட்டுல படைப்பு ஒண்ணு நிகழ்ந்திருக்கா அப்படின்னு அதுகிட்ட கேட்டா அதுக்கு புலனே இல்லையே, அது எங்க படைப்பு இருக்குன்னு சொல்ல முடியும். அப்போ அதன் இடத்துல உண்மை நிலை என்ன, அந்த நிலைப்பாட்டில் இருந்து நீங்க பாருங்க உங்களுடைய நிலைப்பாடை வந்து நீங்க எப்படின்னா, கீழே டவுனுக்கு கொண்டு போய் ஒரு ஜடப்பொருளா மாறினா உங்களுக்கு இருள் தான் இருக்கும், ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இந்த இருள் நிலையிலிருந்து நீங்க ஹையர் லெவலுக்கு வந்தீங்கன்னா அங்க பிரகாசம் வரும் இல்ல. இந்த ரெண்டுக்கு உண்டான டிஃபரன்ஸை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது கீழ் பரிமாணத்துக்கு போனா இருள் வந்துடுது, மேல் பரிமாணத்துக்கு வந்தா வெளிச்சம் வந்துடுது. அப்ப இங்க அந்த அப்டேஷன் நடக்கணும். அப்ப கல்லு மண்ணில இருந்து அடுத்து ஒரு அறிவு தாவரமா ஒரு உடல் கிடைக்குது, அந்த உடலும் தன்னை யாருன்னு தெரிந்துக்க முடியாது, புழு பூச்சிகள் அதுவும் தன்னை யாருன்னு தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப இது மாதிரியே நம்ம பரிணாம வளர்ச்சியை பார்த்தா இது எல்லாமே இருளால் சூழப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லாமே இருளால் சூழப்பட்டிருக்கிற நிலையில மனித பிறவி கிடைக்குது. மனித பிறவிகளையும் நமக்கு எல்லாமே கிடைச்சிருதா, எல்லாம் புரிஞ்சிடுச்சான்னா நமக்கு அப்பவும் புரியுறது இல்லை. ஏன்னா இப்ப சின்ன குழந்தைக்கு நீங்க வந்து அதனுடைய மடியில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைகிட்ட வந்து எது இது என்னதுன்னு கேட்டா சொல்லுமா, அந்த குழந்தையும் ஒரு மிருகமும் ஒரே மாதிரிதான். இது மனித உடல் எடுத்திருக்கு, அந்த மிருகம் வந்து மிருக உடல் இருக்கு, ரெண்டுக்கும் மைண்டு வளரவே இல்லை, இல்லை ரெண்டுக்கும் மைண்டு வளரவே இல்லை. குழந்தைக்கும் மைண்டு வளரல, மிருகத்துக்கும் மைண்டு வளரல. மைண்டு வளரலன்னா நான் சொல்றது புத்தி பகுத்தறிவு பரிமாணம் வளரல, ரெண்டுமே ஒரே நிலையில் இருக்கும். ஆனால் அந்த மனித குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூரிட்டி அடைய அடையத்தான் அதுக்கு உலக அனுபவங்கள் கிடைக்கும் போது அது இது இன்னதுன்னு பகுத்து பார்த்து பிரித்து பார்த்து இது பேனா இது பென்சில் இது சிலேட்டுன்னு சொல்ல வருது. அதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கும் ஒன்றும் தெரியாது, ஒரு பக்கத்தில் அந்த குழந்தையோட விளையாடிட்டு இருக்கிற ஒரு பூனைக்குட்டிக்கோ ஒரு நாய்க்குட்டிக்கோ ஒன்றும் தெரியாது. அது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், மனதளவில் வளர்ச்சி அடையாம பகுத்தறிவு வளராம. ஆனால் உடலில் மட்டும் ரெண்டு வேற வேற, இது பூனை உடம்பு அது நாய் உடம்பு அது மனித உடம்பு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் உடல் வித்தியாசப்பட்டாலும் அந்த பரிணாம வளர்ச்சிங்கிறது மனதில் நடக்க வேண்டிய விஷயமா இருக்குது இல்லையா, உடம்புல மட்டும் இல்லை மனதிலையும் நடக்கணும். அப்போ மனித உடல்ல வந்து அது மனதில் நமக்கு மேல் பரிமாணத்துக்கு வந்துட்டா இது மாதிரி சாஸ்திர ஞானம் உள்ளே போனால் மட்டும்தாங்க அறிவு பிரகாசிக்கும், இல்லைன்னா அந்த அறிவு பிரகாசிக்கவே பிரகாசிக்காது. இதை நம்முடைய உபநிஷத் ரிஷிகள் அழகாக சொல்கிறாங்க, அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோமா அமிர்தம் கமய ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உபனிஷத் மந்திரா இது. அசத் அப்படின்னா அதாவது இல்லாத ஒன்றிலிருந்து, சத்துனா இருப்பு, இல்லாத ஒன்றிலிருந்து என்னை இருப்புக்கு அழைத்து செல்வாயாக, அல்லது அசத்தோமா சத்கமயன்னா உண்மையற்றதிலிருந்து என்னை உண்மைக்கு அழைத்து செல்வாயாக அப்படின்னு முதல் லைன்ல சொல்றாங்க. தமசோமா ஜோதிர்கமய அப்படின்னா இருளிலிருந்து என்னை வெளிச்சத்திற்கு அழைத்து செல்வீராக, தமசுனா இருள் இங்க ஜோதினா வெளிச்சம், அப்ப தமசோமா ஜோதிர்கமய அப்படின்னா இருளிலிருந்து என்னை வெளிச்சத்திற்கு அழைத்து செல்வீராக. மிருத்யோமா அமிர்தம் கமய, மிருத்யோனா யமன், அமிர்தம்னா இரவாத நிலை அதுக்கு ஆப்போசிட், அமிர்தம்னா மரணமற்றது அமிர்தத்துவம் அப்படின்னு பேரு, அமரன் என்று பெயர். அதாவது மரணம் அடைஞ்சிட்டா அவன் செத்துடுவான், ஆனா அமரன் என்றால் சாக மாட்டான். அப்ப மிருத்யோமா அமிர்தம் கமய அப்படின்னா மரணத்திலிருந்து மரணமில்லா வாழ்க்கைக்கு என்னை அழைத்து செல்வீராக அப்படிங்கிற ஒரு உபநிஷத் மந்திரா இருக்கு. அப்ப இந்த மந்திரத்தை உபதேசித்த ரிஷிகள் இதைத்தான் பிரார்த்தித்தார்கள், குருநாதர்களிடத்துல இதைத்தான் பிரார்த்தித்தார்கள், என்னை இப்படி அழைத்து செல்லுங்கள், நான் இப்படி அஜ்ஞானத்தில் இருக்கிறேன், நான் இவ்வாறு இருளில் சிக்கி கொண்டிருக்கிறேன், தமசில் இருக்கிறேன், அப்ப நான் மனிதனாக பிறந்தால் மட்டும் போதாது, மனிதனாக நான் வாழ்ந்து அஞ்ஞானத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன், ஆக என்னை அறிவு ஒளிக்கு அழைத்து செல்லுங்கள், என்னை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைத்து செல்லுங்கள், மரணத்திலிருந்து மரணமில்லாத நிலைக்கு அழைத்து செல்லுங்கள் அப்படிங்கிறத ஒரு பிரேயராகவே வந்து வேண்டாங்க ரிஷிகள். இங்கே இந்த சாஸ்திரம் அதுதான் இங்கே முன் நிறுத்துது, இந்த சாஸ்திரம் அதை முன் நிறுத்தி அதாவது மனித பரிமாணத்தின் உயர் பரிமாண நிலை வந்து இந்த மாதிரி ஒரு அறிவு நிலையை தனக்குள்ள உள்வாங்கி விவேகத்தினால விழித்து கொண்டு இங்கே எல்லாம் நடுநிலையில் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு உயர்வு தாழ்வு இல்லாத நிலை, இருப்பது இருப்பு மாத்திரமேங்கிற தன்னுடைய உண்மை நிலையை ஒருத்தன் உணர்ந்து கொண்டான்னா அவனிடத்துல அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. ஏனென்றால் ஏற்றத்தாழ்வுகள் வர வேண்டிய அவசியம் இங்கு கிடையாது, ஏன்னா படைப்பு இருந்தால் தானே ஏற்றத்தாழ்வுகள் வரும், அதுல ஒன்று உயர்ந்தது ஒன்று தாழ்ந்ததுன்னு சொல்ல முடியும். அதுல வந்து நான் தங்கம் வந்து விலை உயர்ந்த பொருளுங்க, இரும்பு வந்து விலை கம்மியான பொருளுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா படைப்பே இல்லாத போது அதுல நம்ம இது உயர்ந்தது இது தாழ்ந்ததுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. அப்ப ஒன்னு உயர்வு தாழ்வை உண்டாக்கி கொண்டது யாரு அப்படின்னா மனசு தான், அது மனித மனம் தான் அதை திட்டமிட்டு அப்படி உண்டாக்கி வச்சிருக்கு. அதுல ஒன்னு உயர்ந்தது ஒன்னு தாழ்ந்ததுன்னு நம்முடைய மனித மனம் தான் அப்படி எல்லாம் உண்டாக்கி அதுல உயர்வு தாழ்வை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா உண்மையில் இருப்பினிடத்திலே எதுவுமே படைக்கப்படவே இல்லை என்பதனால அந்த உயர்வு தாழ்வு என்ற இருமைகள் இல்லை. அப்ப இறைவன் அப்படிங்கிற ஒரு நிலையில அங்க இருமைகளே கிடையாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மைய இங்க சொல்றாங்க. அதை இதை புரிந்து கொள்வதற்கு இங்கு படைக்கப்படுவதற்கு முன்பு எதுவுமே இல்லை என்ற ஒரு நிலை அறியப்படுவதற்கும் ஒரு அறிவு தேவைப்படுகிறது. அந்த அறிவு நிலை தான் இங்கு ஆத்ம நிலை பிரம்ம நிலை இருப்பு நிலை அப்படின்ட்டு சொல்லி அதுவே சத்து என்று புரிந்து கொள்ள வேண்டும், அதை ஒருபோதும் மறக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை உணர்ந்து கொண்டால் இங்கு இருள் வந்து மறைந்து போய் ஒளி பிரகாசிக்கும், அந்த ஒளிக்கு பேர் தான் அறிவு ஒளி ஆத்ம ஒளி அப்படின்னு இந்த செயலில் புரிய வைக்கிறாருங்க. அதுதான் இங்க வித்யாரண்யர் பேசக்கூடிய மிகப்பெரிய விஷயம். சத்தி யோகா தமசக சத்வம் ந ஸ்வதஸ் தன்னி சேதனார் அப்படின்ட்டாரு. இந்த இருப்பு வந்து தன்னை தான் உணர்ந்து கொண்ட பிறகு தன்னுடைய அஜ்ஞானம் நீக்கப்படுகிறது, தன்னாலேயே அது நிராகரிக்கப்படுகிறது என்று இங்க மிகப்பெரிய ஒரு உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுறார். அப்ப நாம் இந்த செயலில் நிதித்தியாசனம் அப்படின்னா என்ன, நமக்கு அறிவு வந்தால் என்ன நடக்கிறது அப்படின்னு நம்ம கவனிக்கணும். நிதித்தியாசனம்னா என்னன்னா தினசரி நம்ம செய்யக்கூடிய நம்முடைய நடைமுறை பயிற்சி. அப்ப இங்க அறிவு வந்தால் நம்ம இடத்துல என்ன நடக்கிறது, அறிவுன்னா என்ன, வெளியிருந்து வரக்கூடிய புற அறிவை பத்தி இங்க பேசல சாஸ்திரம், நம்மையே நமக்கு காட்டி கொடுத்த நம்முடைய அக அறிவை பத்தி பேசுது. நம்முடைய அக அறிவு என்ன? நானே இருப்பு, நானே சத்து என்று நாம் நம்மை உணர்வது தான் அக அறிவு. வெளி அறிவு வந்து நமக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களால் எழுந்த நாலெட்ஜ். இப்ப நாலெட்ஜ் வேற, நீங்க கான்சியஸ்னஸ் வேற அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கான்சியஸ்னஸ்னா தன்னைத்தான் உணர்கின்ற தன்னுடைய அக உணர்வு. ஆனால் நாலெட்ஜுங்கிறது மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட புற அறிவு. அப்ப இது ரெண்டுக்கும் வித்தியாசம் ஏற்படணும். அப்ப அறிவு வந்தால் அப்படின்னா இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணும்? என்னை நான் உணர்ந்து கொண்டால் அப்படிங்கிற ஒரு நிலை தான் நிதித்தியாசனம். அப்ப என்னை நான் உணர்ந்து கொண்டால் அப்படின்னா என்ன? நான் அந்த இருப்பு என்று என்னை நான் உணர்ந்து கொண்டால் என்னிடத்தில் எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுங்கிற எளிமையான விஷயம் எனக்கு புரிந்துவிடும். அப்ப ஏற்றி வைக்கப்பட்ட இந்த விஷயங்கள் தற்காலிகமாக என் மீது தோன்றி மறைகிறது. ஆனால் இதன் மீது நான் பாதிக்கப்பட மாட்டேன். ஏன்னா இது என்னுடைய வைபவம், என்னுடைய இருப்பினாலே இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டா அதனால நான் பாதிக்கப்பட மாட்டோம். அதுதான் ஆத்ம ஞானம். அப்ப இந்த ஆத்ம ஞானம் வந்துவிட்டால் நம்முடைய அஞ்ஞானம் மறையுது பாருங்க. அதுதான் நம்ம இடத்துல இருக்கிற இருள் மறைகிறதுக்கு அடையாளம். அதுதான் நம்ம இடத்துல இருக்கிற தமஸ் மறைவதற்கு அடையாளம். அப்ப அந்த தமஸ் நம்ம கிட்ட இருந்து போனாதான் நம்ம அந்த மிருத்யோர்மா அமிர்தம் கமயன்னு சொல்றாரு இல்லையா, அந்த மரணத்திலிருந்து மரணமற்ற வாழ்க்கைக்குள்ள போக முடியும். இல்லைன்னா நமக்கு மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துல நம்ம சுத்திக்கிட்டே இருக்கோம். அப்ப இங்க உண்மையா மரணத்தை வெல்வதற்கான மார்க்கம் என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க நான் மரணத்தை வெல்ல போறேங்க, நான் இப்ப தலைகளாக நின்று எக்ஸசைஸ் பண்றேன், பயங்கரமா பாடி பில்ட் பண்றேன், பயங்கரமான அந்த மாத்திரைகள்லாம் சாப்பிட்டு உடம்ப தக்க வச்சுக்க போறேன் அப்படி இப்படி நீங்க என்ன பண்ணாலும் இந்த உடம்புக்கு வர்ற மரணத்தை நிறுத்த முடியாது தானே. ஏன்னா எவ்வளவு பெரிய பாடி பில்டர் கூட இறந்து போயிட்டான், அவன் பயங்கரமா பாடி எல்லாம் பில்டப் பண்ணி வச்சிருப்பான், ஆனா அவனுக்கு ஒரு நாள் மரணம் வந்துடும். அப்ப இயற்கை மரணமும் வரும், விபத்து மரணம் கூட வரலாம். ஒருத்த வந்து நான் உடம்ப பயங்கரமா காப்பாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி பாடி பில்ட் பண்ணி கட்ஸ் கட்ஸா கையில கால எல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமா ஃபிட்டா கூட இருக்கலாம். அந்த 7 pack 8 pack எல்லாம் கூட வச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா ஒரு வண்டி கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவன் அங்கேயே காணாம போயிடுறான்ல. அப்ப அந்த பயிற்சி முறைகள்ல வந்து அந்த உடம்ப காப்பாத்திக்க முடியாது. அப்ப இங்க உண்மையா என்னன்னா தோன்றி மறையக்கூடியது நான் அல்ல, ஆனால் இவைகளுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கின்றவன் தான் நான் அப்படின்னு உணர்றகின்ற ஒரு ஞானம் வந்துவிட்டா நமக்கு இந்த உடல் பற்றும் மனோப்பற்றும் தானாவே போயிடும். ஏன்னா இங்க உடல் பற்று போயிட்டா நான் உடல் அல்லங்கிற தெளிவு கிடைச்சிடும், உலகப்பற்று போயிட்டா நான் மனம் அல்லங்கிற தெளிவு கிடைச்சிடும். இது ரெண்டும் கிடைச்சிட்டா போதும், நாம எதனாலும் பாதிக்கப்பட மாட்டோம். ஏன்னா நமக்கு இது ரெண்டுமே தோற்றம்னு தெரிஞ்சு போயிடும். அப்ப இதுதான் உண்மையான பற்றற்ற நிலை. அதை விட்டுட்டு நீங்க நான் பற்ற விடுறேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுல நகை போட மாட்டேன், ட்ரெஸ் போட மாட்டேன், இன்னைக்கு இருந்து அம்மனமா தெரிய போறேன், நான் வந்து நிர்வாண சாமியாரு அல்லது நம்முடைய சனாதன தர்மம் வந்து அந்த நிர்வாணத்தை பத்தி உபதேசிக்குது அப்படிதான் நான் வாழ போறேன்ட்டு எல்லாத்தையும் கழட்டி போட்டு போறது இல்லை. அப்படி நிறைய பேர் போயிருக்காங்க புரியாம. ஆனா அப்படியெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு நீங்க மேல போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸையும் நகையையும் கழட்டி போட்டாலும் உடம்ப கழட்டி போட முடியாது. ஏன்? அந்த ட்ரெஸ்ஸையும் அந்த நகையும் கழட்டி போட்டவன் உடம்ப நானுங்கிற அபிமானத்தினாலதான் கழட்டி போட்டான். அப்ப அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து நிர்வாணத்துல இப்போ சுத்திக்கிட்டு இருக்காங்க. அகோரிகள் எல்லாம் அப்படிதான் வடநாட்டுல இருக்காங்க, அகோரிகள் பூரா அப்படிதான் இருக்கிறாங்க. இப்ப கூட நார்த் இந்தியாவில அகோரிகளை நீங்க போனா நிர்வாணத்தோட தான் பார்க்கலாம். இந்த கும்பமேளா நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா எல்லாம் நிர்வாணமா வருவாங்க. ஆனா இதுவா பற்றற்ற நிலைன்னா நம்முடைய சனாதன தர்மம் அப்படி சொல்லல. அப்படி தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால அப்படியெல்லாம் ஒரு கூட்டம் இருக்குது. ஆனா நாம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இங்க பற்றற்ற நிலை என்பது மனதை துறப்பது தான். நீங்க உடம்பெல்லாம் விட்டுட முடியாதுல்ல, ஞானம் வந்துட்டாலும் உடம்பை விட முடியாது. ஏன்னா அது பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் உடம்பு இருக்கும். ஆனா அந்த உடம்போடு வாழும் காலத்திலேயே வாழ்க்கைய எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறன் வந்துடும். என்னன்னா இங்க ஒண்ணும் உண்மை இல்லப்பா, எல்லாம் படம் ஓடிக்கிட்டு இருக்கு என் மேல. ஏன்னா நான் தான் வெள்ளைத்திரை, அந்த வெள்ளைத்திரையின் மீது படம் ஓடிக்கொண்டிருக்கு. அதுல என்ன சீன் வேணா வரும், குண்டு வெடிக்கிற சீன் வரும், கும்பாபிஷேக சீன் வரும், அது ரெண்டையுமே நான் பேலன்ஸா பார்ப்பேன். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்? என்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் வந்தாலும் அதனால நான் பாதிக்கப்பட மாட்டேன், அப்படிதான் நான் இருக்கிறேன். ஏன்னா நான் வெள்ளைத்திரை அப்படிங்கிற நிலைப்பாட்டுல நான் நிக்கிறது தான் இங்க ஆத்ம ஞானம். அப்ப அந்த ஞானத்துல நம்ம நின்று பழகிட்டா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இல்லையா? நிறைக்குறை இருக்காது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது, பாவ புண்ணியம் இருக்காது. அப்ப இயல்புல நிகழ்வுல எது நடந்தாலும் அதை அப்படியே நம்ம அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். ஏன்னா அந்த நியதிக்குள்ள இந்த இயற்கையில இந்த உடம்புக்கு என்ன நடக்கணுமோ அது நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பசி எடுத்தா சாப்பிடும், தூக்கம் வந்தா தூங்கும், மலச்சல உணர்வு வந்தா அது செய்யும் அப்படின்ட்டு நம்ம அதை கடந்து போயிட்டே இருக்கலாம். அப்ப ஞானிகளும் ரிஷிகளும் அப்படித்தான் வாழ்ந்தாங்க, அதெல்லாம் விட முடியாது. அந்த தெளிவு தான் அவங்களை ஞானிகளா காட்டுது. அஜ்ஞானிகளுக்கு அது நானே தான் நம்பிக்கிட்டு அந்த உடம்பு மேல பற்றி வச்சுக்கிட்டு பாடி பில்டு பண்ணிக்கிட்டு உடம்பை காப்பாத்திக்கிறதுக்கான பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு புரியாததுனால, புரிந்த பிறகு இங்க செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, செயல் செய்கிறதெல்லாம் மாய, ஏன்னா காரியம் எல்லாம் மாய, காரியம் இல்லாம நின்னா அதுக்கு பேரு மௌனம். அப்ப நீங்க வந்து இந்த காரியத்தை எப்படி நிறுத்துறதுன்னா மனதுலதான் நிறுத்த முடியும், செயல்ல நிறுத்த முடியாது. மனத அளவுல பற்று இல்லாம நீங்க காரியத்தை செய்யலாம். அப்படி செய்யும் போது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கே புரியும். அப்ப அந்த தேவையின் நிமித்தம் இந்த உலகத்துல நாம இந்த உலகத்தை எதிர்கொண்டு வாழ்வதுதான். இந்த பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பு அப்படியே இருக்கும். ஞானிகள் வந்து இந்த ஆத்ம ஞானத்தை அடைஞ்ச பிறகு உடனே உடம்பு விட்டுடுவாங்களான்னா விட்டுடலாம் முடியாது. அப்ப இதனால இதை நல்லா உள் வாங்கிக்கங்க. அப்ப சாதகனுக்கான உபதேச குறிப்புன்னு இந்த செயல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அஜ்ஞானத்தை ஒரு பெரிய சக்தி போல பயப்படாதே, அது சத்தின் மீது தோன்றும் மறைப்பு மாத்திரமே அப்படின்னு ஒரு அருமையான உபதேசம் இங்கு ரிஷிகள் கொடுக்குறாங்க. இங்க ரிஷிகள் என்ன ஒரு சாதகனுக்கான உபதேசமா இந்த செயல கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட அஜ்ஞான விஷயங்களை ஒரு பெரிய சக்தி மாதிரி நம்ம நம்புறோம். ஏன்னா அப்படித்தானே நிறைய விஷயங்கள் நம்பிக்கிட்டு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில. அங்க உண்மையான விஷயம் எது நமக்கு தெரியாததுனால தானே நம்ம அதை நம்புறோம். அதாவது அங்க கயிறு தான் கிடக்குதுன்னு தெரியாதனாலதான் பாம்பு பாம்புன்னு பதறோம். அது மாதிரி உலகம் என்பது என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது புரியாததுனால தானே இந்த உலகத்தை கண்டு நம்ம மயங்குறோம். அப்புறம் இந்த உலகத்தை கண்டு மட்டுமா மயங்குறோம், இந்த உலகத்துல இருக்கிற விவகாரங்களாலும் நம்ம பாதிக்கப்படுகிறோம். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம இடத்துல இருக்கின்ற அஜ்ஞானம் தான், அறியாமை தான் காரணம். அப்ப அந்த அறியாமையை நம்ம போக்கிக் கொள்ள வேண்டுமானால் அந்த மனித பிறவியினுடைய மகத்துவமே என்னன்னா பகுத்தறிவு தானே, அதை பயன்படுத்த தெரிய வேண்டும். அப்ப மனித பிறவியினுடைய மகத்துவமான பகுத்தறிவை பயன்படுத்தி பார்த்தால் நம்முடைய விவேகத்தினால நமக்கு புரியும், இதெல்லாம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற திரைப்படம், அப்ப இந்த படம் ஓடட்டும், அதுக்கு அந்த சீன் கொடுத்துருக்கு, அது அப்படித்தான் நடிக்கும், அந்த ரோல் அது அழகா பண்ணுது, அற்புதமா பண்ணுது, அது சில்வர் ஜூப்ளியே படம் ஓட்டலாம், அதுக்கு சிவாலய சிவாஜிங்கிற விருது கொடுத்துடலாம், அப்படி இப்படின்னு வேணா அதை நம்ம பாராட்டிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா நமக்கு படம் தெரிஞ்சுட்டா, படம் தெரியாட்டா நம்ம என்ன பண்ணுவோம், அதுல சீரியஸா மாறி அதனால ரியாக்ட் பண்ண போய் சுகத்தூக்கங்கள் அனுபவிக்க வேண்டியதா வந்துடும். அப்ப இதுக்குதான் இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்புல ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, இது போன்ற அஜ்ஞானத்தை ஒரு பெரிய சக்தி என்று எண்ணி பயப்படாதே, அது சத்தின் மீது தோன்றும் மறைப்பு மாத்திரமே. அப்ப மறைப்பு நீக்கப்பட வேண்டியது அல்ல, அறிவால் கலைக்கப்படுவது, சத்தை அடைய புதிய ஒன்றை சேர்க்க வேண்டியது இல்லை என்று இங்க தெளிவுபடுத்துறாங்க. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அது சத்தின் மீது தோன்றுகின்ற ஒரு மறைப்பு மாத்திரமே, ஆனால் அந்த மறைப்பை நீங்க எதுக்காக நீக்கணும், வேண்டாமே, அது நீங்க அறிவினால பார்த்தா போதும், நீங்க அது வந்து படம் தான் ஓடுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும், அந்த சீன் எல்லாம் நீங்க மாத்தணுங்கிற அவசியமே கிடையாது. அதுல ஒரு ஹீரோ சீன் வந்தா அந்த ஹீரோ சீன் அவன் பண்ணிட்டு இருப்பான், ஒருத்தன் வில்ல சீன் வந்தா அவன் வில்ல சீன் அவன் பண்ணிட்டு தான் இருப்பான். ஆனா நீங்க ஏன் வில்ல வரான் ஏன் ஹீரோ வரான்ட்டெல்லாம் பார்க்க கூடாது, அது படம்னு பாத்துக்கிட்டு இருக்கணும் அவ்வளவுதான். அந்த சீனை வந்து நீங்க மாத்த முயற்சி எடுக்க கூடாதுன்னு எப்படி நம்ம திரைப்படத்தை வந்து அப்படியே ஏத்துக்கிட்டு பாக்குறோமோ, அது மாதிரி இந்த உலகத்தையும் அப்படியே அறிவால் நம்ம ஏத்துக்கிட்டு பாக்குறது தான் நம்முடைய ஆத்ம ஞானம் என்று இங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப அறிவு வந்து விட்டால் தானே மறைகின்ற ஒன்று உண்மை அல்ல, மாறாத சத்து ஒன்றே உண்மை என்று மிகப்பெரிய ஒரு சித்தாந்த வரி, ஒரே வரியில இந்த செயலுக்கான ஒரு விளக்கத்தை ரிஷிகள் கொடுத்துட்டாங்க. அப்ப அறிவு வந்து விட்டால், அறிவு வந்து விட்டால் வந்து விட்டால்னா என்ன சொல்றோம், நம்முடைய அஜ்ஞானம் நீங்கிவிட்டால் நம்முடைய சுய அறிவு நமக்கு புரிய வந்துடும், அதுதான் அறிவு வந்தால் அறிவு வந்தால் சொல்றாங்க. நீங்க உடனே அறிவு வந்தால்னா நமக்கு நாலேஜ் வந்துட்டான்னு நினைச்சுக்க கூடாது, ஆத்ம ஞானத்தை கடிச்சு எனக்கு அறிவு வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. உங்களுடைய சுய அறிவை காட்டி கொடுத்துட்டா நீங்க என்ன மறைய போகுது, எதுவுமே மறையாது, ஏன்னா இருந்தா தானே மறையறதுக்கு. அப்ப என்றும் மாறாத ஒன்று நான் இருக்கிறேன் என்ற உண்மை உணரப்படும், அவ்வளவுதான். நீங்க ஏதாவது வந்ததெல்லாம் மறைஞ்சு போயிடுமா, எங்கிட்ட தோன்றியதெல்லாம் இல்லாம போயிடுமானா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இங்க எல்லாமே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு, அந்த அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெள்ளை நிற ஸ்படிகக்கல்லின் மீது செம்பருத்தி பூனுடைய நிறம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த செம்பருத்தி பூவை நீக்கிவிட்டால் போதும் ஸ்படிகக்கல் தன் இயல்பு நிலையை அடையும். அது மாதிரி நம்முடைய அஜ்ஞானம் நீங்கிவிட்டால் போதும் நாம் அந்த தூய அறிவு தான் என்பது நமக்கு புரியும். இதுதாங்க கான்செப்ட், இதுதான் இந்த செயலில் சொல்றாரு. ஆக இந்த ஸ்லோகம் 45 இப்படி நிறைவடையுது. அடுத்தது நம்ம அடுத்த வகுப்புல 46வது ஸ்லோகம் பார்க்கலாம். ரெண்டு ஸ்லோகம் தான் நம்மளால எடுத்துக்க முடியுது, ஏன்னா அவ்வளோ டெப்தான சப்ஜெக்டா போயிட்டு இருக்கு. நல்லா மீண்டும் மீண்டும் கேட்டு உள் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டீங்கன்னா நீங்க தான் அந்த தூய அறிவு, ஆத்மா, பிரம்மம், சத்து, இருப்பு, உங்களுடைய நிலைப்பாடு உங்களுக்கு புரியும். வந்த பிறவி இந்த மனித பிறவி பயனுள்ளதா அமையும். மீண்டும் மீண்டும் இந்த உடம்பு எடுத்து வந்து அந்த பிறவி சக்கரத்துல சுத்த வேண்டியது இல்லை. அப்ப இதை தான் திருவள்ளுவர் அழகா சொல்றாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார். யாருக்கு நீந்த தெரியலையோ அவன் இறைவனடி சேரவே மாட்டான். அப்ப நீந்த தெரிஞ்சிட்டவங்க யாரு? இந்த அத்தியாத்ம ஞானத்தை கற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் நீந்த தெரிந்தவர்கள். இந்த அத்தியாத்ம ஞானத்தை கற்றுக்கொள்ளாதவர்கள் நீந்த தெரியாதவர்கள், அவர்கள் இறைவனடி ஒரு சேர மாட்டார்கள் என்று கூறி இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.